From the conference
Salt Lake City, ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 182வது அரையாண்டு பொது மாநாட்டை ஆசாரவத்து கூட்டத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். இக்கூட்டம் உலகமெங்கும் உள்ள ஆயிரக்கணக்கான கூடம் இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இக்கூட்டத்துக்கான இசை யூட்டா பகுதியில் உள்ள அக்டன் மெல்கேசெத் ஆசிரியத்தை சேர்ந்ததை குழுவில் வழங்கப்படுகிறது. தலைவர் டியூட்டர் எஃப் உட்ராஃப் பிரதான தலைமையில் இரண்டாம் ஆலோசகர் இப்பிரிவின் ஆசிரியத்த கூட்டத்தை நடத்துவார்.
சகோதரிகளே,
பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் சபையின் 182வது அரையாண்டு பொது மாநாட்டின் பொது ஆசாரிய உத்தவ கூட்டத்துக்கு நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். தலைமை தாங்குகிற தலைவர் தாமசஸ் மான்சன் நான் இக்கூட்டத்தை நடத்துமாறு கூறியிருக்கிறார். இசேவைகளை உலகமெங்கும் உள்ள அநேக நாடுகளில் பல்வேறு இடங்களில் உள்ள ஆசிரிய உத்தவ தரித்தவர்களுக்கு செயற்கோளை தொடர்பு மூலம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்துக்கான இசை ஸ்டீஃபன் பி சான்ஸ் மற்றும் டெரிக் பார்க் வழிநடத்தலின் கீழ் அண்டாறு ஆன்வந்த் ஆர்கன் இசைக்க யூட்டாவின் ஆக்டன் உள்ள சகோதரிகளை கொண்ட மெல்கேசிக் ஆசிரிய உத்தவ சேர்ந்து குழுவால் வழங்கப்படுகிறது. இசைக்குழு பிரைஸ் தி லார்ட் இந்த ஆராதனை தொடங்குவார்கள். பின்பு 70 நாளின் முதல் குழம்பு அங்கத்தினாக தமது சேவையிலிருந்து இன்று மாலை விடைவைக்கப்பட்ட மூப்பர் ஜே ஜேன்ஸால் ஆரம்ப ஜெபம் எடுக்கப்படும்.
Our Holy Father,
பரிசுத்தமான தேவனே, எங்கள் தாழ்மையோடு உங்களிடம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆழமான நன்றியும் அன்பும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்களுடைய திருக்குமாரான இயேசு கிறிஸ்துக்காகவும் நாம் நன்றி செலுத்துகின்றோம்.
Our very being. We thank thee, our Father, that thou and thy Son did reveal to Joseph anew this latter-day work.
பிதாவே, தன் குமாரனும் தாங்களும் ஜோசப் ஸ்மித்துக்கு தரிசனம் அளித்ததற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
And tonight we reverence thee and thank thee for the holy priesthood.
இதோ இந்த இரவு நாங்கள் மரியாதையுடன் தாங்களுடைய அற்புதமான ஆசிரிய உத்தவத்துக்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இதோ இந்த உலகத்துக்காக எல்லா திருக்கோவில்களும் கொண்டு வர தரப்பட்டிருக்கின்ற இந்த
Now Father, we have gathered this night.
பிதாவே, இந்த இரவு நாங்கள் கூடியிருக்கின்ற தங்களை ஜெபிக்கிறதற்காகவும் இங்கு நம்மோடும் பேச ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் பேசுவது மட்டுமல்லாமல் தங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலம் எங்களை புரிய ஆசீர்வதிக்கவும். இதோ இங்கே இளம் மாணவர்களை ஆசீர்வதிக்கவும், அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர் பெற்றோர்களையும் ஆசீர்வதிக்கவும். தங்களுடைய இந்த பரிசுத்த ஆசாரி உத்தவத்தின் வல்லமை அவர்களோடும் எப்பொழுதும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
The choir will now favor us with love one another. After the singing, we will be pleased to hear from Elder D.
மாலை விடுக்கப்ப மூப்பர்
Bishop Gary E. Stevenson, presiding bishop of the church, and Elder Anthony D. Perkins of the 70.
Is new come. Thank you, brethren, for that magnificent hymn.
ஆண்கள் மற்றும் பையன்களுக்கு இருக்கிற சவால்கள் குறித்து அண்மை காலாண்டுகளில் அதிக சொல்லப்பட்டும் எழுதப்பட்டும் இருக்கிறது. மாதிரி புத்தக தலைப்புகள் Why There Are No Good Men Left, The Demise of Guys, The End of Men, Why Boys Fail and Manning. ரசிக்கத்தக்க விதமாய் இவற்றில் அநேக பெண்களால் எழுதப்பட்டதாக தோன்றுகிறது. எந்த விதத்திலும் இந்த ஆய்வுகளில் இருக்கும் பொதுவான கருத்து சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் இன்று குழம்பியும் பிணக்கும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேனிங் அப் இன் ஆசிரியர் இதை இவ்விதம் உருவிக்கிறார். சரீர பருவ மெய்தளத்திலே சிறுமிகள் பெண்களாக மாறும்போது பையன்கள் ஒரு பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது நாகரிகத்தின் கிட்டத்தட்ட உலகத்தின் சட்டமாக இருக்கிறது. அவர்கள் தைரியத்தையும் வெளிக்காட்ட வேண்டும். சரீர பலம் தேவையான திறமைகளையும் முற்றிலும் அறிவிதும் அவர்களுக்கு தேவை. இதன் நோக்கமாவது பெண்கள் மற்றும் பிள்ளைகளின் பாதுகாவலனாக தங்கள் திறமையை நிரூபிப்பதற்காக ஆகும். இது எப்போதும் அவர்களது பிரதான சமூக பங்காக இருந்தது. இன்று எனினும் முன்னேறி செல்லுவதுடன் தேவைக்கு கொடுக்கும் கணவன்களும் தகப்பன்களும் இப்போது விருப்பப்படியானதாக விட்டது. பெண்களுக்கு சந்தர்ப்பங்களை அதிகரிக்க வேண்டும் என்று நாம் பாராட்டுகிறதை ஆண்களையும் அவர்களது பங்களிப்புகளையும் இழிவுபடுத்துபவர்கள் இருக்கின்றனர். அவர் வாழ்க்கையை ஆண்களுக்கு பெண்களுக்கும் இடையேயான போட்டி ஒருவர் மற்றவரை அதிக செலுத்த வேண்டும். இப்போது இது பெண்களின் வாய்ப்பு என்று நினைப்பது போல தோன்றுகிறது. ஆகவே நமக்கு ஆண்கள் எதற்கு தேவை? அநேகமான ஹாலிவுட் படங்களும் தொலைக்காட்சி மற்றும் கேபிள் காட்சிகளும் விளம்பரங்களில் கூட ஆண்கள் திறமையற்றவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள், சுயநலமுடையவர்கள் என சித்தரிக்கிறார்கள். இப்போது எல்லா நிலையிலுள்ள ஆரம்ப பள்ளி முதல் பட்டப்படிப்பு வரை சிறுமிகள் பையன்களை விட நன்றாக சாதிக்கின்றனர். 8வது வகுப்பில் உதாரணமாக 20% சிறுவர்கள் எழுத திறனுடையவர்களாகவும் 24% வாசிக்கும் திறனுடையவர்களாகவும், அதே சமயம் 2000 வாலிபர்கள் SAT மதிப்பெண்கள் 40 விட மிக மோசம். கல்வி புள்ளி விவர தேசிய மையத்தில் கருத்தப்படி உயர்நிலை பள்ளிகளிலிருந்து கல்லூரிகளிலிருந்து பையன்கள் நின்று விடுவது சிறுமிகளை விட 30% அதிகம். 2016 பெண்கள் இளங்கலையில் 60% முதுகலையில் 63% முனைவர் பட்டத்தில் 54% பெறுவார்கள் என முன்னுரிவைக்கப்பட்டுள்ளது. பொறுப்பை தவிர்க்க சில ஆண்களுக்கு வாலிபவர்கள் எதிர்மாறை சமயங்களை காரணமாக எடுத்துக்கொள்கின்றனர். உண்மையிலே ஒருபோதும் வளர்ப்பதில்லை. சகோதரரே, நமக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஆசாரியத்துவ ஆண்களாக சமூகத்தில் வீட்டிலும் சபையிலும் செய்ய வேண்டிய முக்கிய பங்கு இருக்கிறது. பெண்கள் பெண்கள் நம்பக்கூடிய, பிள்ளைகள் நம்பக்கூடிய, தேவனும் நம்பக்கூடிய ஆண்கள் பெண்களாக நாம் இருக்க வேண்டும். சபையில் தேவனின் ராஜ்யத்திலும் இந்த பிற்காலத்தில் பையன்களால் ஆண்களுக்கு சிறுவர் சறுக்குவதை நாம் அனுமதிக்க முடியாது. சுய ஒழுக்கம் குறைந்த போது போக்கமாக மட்டுமே வாழ்கிற வாலிபரை நாம் அனுமதிக்க முடியாது. வாழ்க்கையில் எந்த நோக்கமில்லாத குடும்பங்களை அமைப்பது பற்றி அக்கறையில்லாத இந்த உலகுக்கு உண்மையான பங்களிப்பை செய்யாத இளம் வயது வந்த மனிதர்களை நாம் அனுமதிக்க முடியாது. வீட்டில் ஆவிக்குரிய தலைமை ஏற்று தவறும் கணவர்களையும் தகப்பனார்களையும் அனுமதிக்க முடியாது. தேவகுமாரனின் முறிமையின்படி பரிசுத்த ஆசாரியத்துவம் தரித்தவர்கள் தங்கள் பலத்தை ஆபாச படத்தில் வீணடிப்பதையும் சைபர் ஸ்பேஸில் தங்கள் நேரத்தை செலவழிப்பதையும் நாம் அனுமதிக்க முடியாது. வாலிபர்களே, பள்ளியில் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். பின்பு உயர்நிலை பள்ளிகளிலும் அப்பாலும் உன் படிப்பை தொடர வேண்டும். உங்களில் சிலர் பல்கலைக்கழக படிப்பை வணிக தொழிலில், விவசாயத்தில், அரசியல் அல்லது வேலைகளில் தொடர விரும்பலாம். சிலர் கலையிலும் இசையிலும் நடனத்திலும் சிறந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் ஒரு தொழிலை கற்க விரும்புகிறீர்கள். பல ஆண்டுகளாக பல கலைஞர்கள் திட்டங்களை மறுவடிவும் செய்தல் மற்றும் என் வீட்டை சரி செய்தல் பணிக்கும் நான் அழைத்திருக்கிறேன். தச்சர்கள், மின் தொலைக்காரர்கள், தண்ணீர் இணைப்பு தொழிலாளர்கள், வர்ணம் தீட்டுபவர்கள், ஓடு மாற்றும் கம்பளம் விரிப்பவர்கள், பரியுடைய குறை இவர்களின் கடினமான உழைப்புக்கு திறமையை நான் வியக்கிறேன். இந்தியாவில் ஒரு 14 வயது இளைஞன் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு காட்டுகிற ஒரு ஒளி காட்சியை அண்மையில் பார்த்தேன். வாரத்தில் 6.5 நாட்களில் பள்ளி நேரத்தில் பிறகும் முன்பும் அவன் சீக்கிரம் எழுந்து பல மணி நேரங்கள் 2 வேலைகளுக்கு செய்கிறான். அவனது குடும்ப ஜீவனுக்கு அவனது வருமானம் அதிக பங்களிக்கிறது. 2 வேலையிலிருந்து தன் பழைய சைக்கிளை இரவான பின்பு வீட்டுக்கு விரைந்து வந்து 10:30 அல்லது 11 மணிக்கு சகோதரர்களுக்கு இடையே தரையில் படுக்கையில் விழுவதற்கு முன்பு சில மணி நேரம் வீட்டு பாடத்தை முடிக்கிறான். அவன் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவன் வளரும் போது நம்மை கேதுவான சக்தியாய் இருப்பான் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆகவே கேட்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும், உங்களுக்கு இச்செய்தி சேருகிற இடமெல்லாம் ஜெகோவா ஜோஷுவாவிற்கு சொன்னது போல நான் சொல்கிறேன், பலங்கொண்ட திடமானதாயிருங்கள். உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மனம் முழுவந்து உங்களால் முடிந்த சிறந்ததை ஆயத்தம் செய்யுங்கள். நல்ல கணவன்களாயும் தகப்பன்களாகவும் இருக்க ஆயத்தப்படுங்கள். நல்ல ஆக்கப்பூர்வ குடும்பமானாக இருக்க ஆயத்தம் செய்யுங்கள். அவரது ஆசாரியத்துவம் தரித்திருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு சேவை செய்ய ஆயத்தப்படுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் பரலோக பிதா உங்களை மீது கவனமாயிருக்கிறார். வயது வந்த ஆண் தகப்பனாகிய தனிமையான வயது வந்தோ தலைவர்கள் வீட்டு பொது காரர்களாகிய நீங்கள் தகுதியுள்ள உதாரணமாய் வளர்ந்து வரும் தலைமுறையின் பையன்கள் ஆண்களாக ஆக உதவுங்கள். அவர்களுக்கு சமூகம் மற்றும் பிற திறன்கள் ஆகிய உரையாடலில் எவ்வாறு கலந்து கொள்வது, பிறரை எவ்வாறு அறிந்து தொடர்ந்து கொள்வது, பெண்களையும் சிறுமிகளையும் எவ்வாறு ஒப்பிடுவது, எப்படி சேவை செய்வது, எப்படி ஆர்வமாய் பொழுதுபோக்கை ரசிப்பது, அடிமையாகாமல் எப்படி பிடித்த பொழுதுபோக்கு தொழிலில் செய்வது, எப்படி தவறுகளை திருத்தி நல்ல தேர்வுகள் செய்து போன்றவற்றை கற்பியுங்கள். நீங்கள் தேவைப்படுகிற அநேக இடங்களில் ஒன்று, மிக முக்கியமானவற்றில் ஒன்று, உங்கள் ஆசாரியத்துவ குடும்பமாகும். ஞாயிறு வகுப்பு விட சிறந்த குடும்பங்கள் நமக்கு தேவை. கர்த்தரின் பணிக்கு முக்கியத்துவம் அளிக்கிற குழும தலைவர்கள் நமக்கு தேவை. குழும அங்கத்தினர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் அவர்கள் அணுகக்கூடிய அனைவரின் வாழ்க்கையிலுள்ள நல்ல விளைவுகள் அடைய நமக்கு குழுமங்கள் தேவை. ஊழிய பணியில் கருத்தில் கொள்ளுங்கள். வாலிபர்களே, உங்களுக்கு வீணாக்க நேரமில்லை. நன்றாக விரைவாக ஆயத்தம் செய்வது மிக அவசரமாகும். நீங்கள் ஆர்வமுடைய 17 அல்லது 18 வயது வரை நீங்கள் காத்திருக்க கூடாது. Including excellent work by young men. சபையிலிருந்து விலகியவர்கள் அல்லது எந்த காரணத்திலாவது பாதிக்கப்பட்டவர்கள் மீட்க தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் தெரிவிக்கப்பட்ட இரட்சகரின் அழைப்பு சம்பந்தமான பணி ஆசாரியத்துவத்தின் தோள்களில் முதன்மையாக இருக்கிறது. வாலிபர்கள் ஒருவர் சொன்னார், நான் அவர்களுடன் சபைக்கு செல்ல வேண்டும் என அநேகர் விரும்புகிறார்கள் என அறியவில்லை, ஆகவே இப்போது நான் சபைக்கு செல்ல விரும்புகிறேன் என்று ஆல்பகர்க்கியில் நியூ மெக்சிகோவில் உள்ள குழுமம் முடிவு செய்தது. குழுமத்தினர் சந்தித்து ஒரு வாலிபனை திரும்ப வர அழைத்த போது அடுத்த சந்திப்பில் அவர்களுடன் வர கேட்டனர். அவனும் அப்படியே செய்தான். அவர்கள் அடுத்த வாரம் சபைக்கு வருமாறு அழைக்க மட்டும் செய்யவில்லை, உடனே அவனை குழுமத்தின் ஒரு பாகமாகவும் செய்தார்கள். ஆர்வம் குறைந்த அல்லது அறியப்படாதவர்களுக்கு பல ஆண்களும் பையன்களும் ஆசாரியத்துவத்தில் நியமங்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும்.
When each such man may appropriately be able to say, I am a member of a priesthood quorum of the Church of Jesus Christ of Latter-day Saints. I stand ready to assist.
பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் ஆசாரியத்துவ குழுமத்தின் அங்கத்தினர் நான் என சொல்ல முடியும். எனக்கு உதவ அவர் தயாரிக்கிறார்கள் என நாம் நம்பக்கூடியவர்கள் இருப்பது போல அவர்களின் எல்லா தேவைகளையும் உதவி செய்ய நாம் தயாராக இருக்கிறேன். வாரங்களும் மாதங்களும் ஆண்டுகளும் நிலம்போது காயம் ஆழமாகிறது. அவரது ஆத்மா சிலுவையில் அறையப்பட்டதற்கு சாதுவான சாட்சியாக வாரத்தின் போது இருக்குமானால் ஞாயிற்றுக்கிழமையில் சபை ஒருவனை காப்பாற்றுவதை நம்ப முடியாது. ஏப்ரல் 2009 தன் வேலையை இழந்த சக அங்கத்தினருக்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த குடும்பம் பற்றிய கதையை தலைமை ஏற்கும் ஆயத்தின் ஆலோசகர் ரிச்சர்ட் ஜி எட்லி சொன்னார். யூட்டாவின் சென்ட்ரல்வில் பில் ஆட்டோ ஆசாரியத்துவ தலைமையில் குழுமமும் எதை சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருந்தது. பில் ஒரு மூப்பர் குடும்ப அங்கத்தினர் மற்றும் உள்ளூர் வாகன பராமரிப்பு கடையில் மெக்கானிக்காக வேலை செய்தார். துரதிருஷ்டமாக பில் வேலை செய்த கடையில் பொருளாதார பிரச்சினை பில்லை வேலையிலிருந்து நிறுத்தினர். இந்த நிகழ்ச்சிகள் திரும்பத்தால் அவர் நிலை குலைந்தார். பில்லின் வேலை இழப்பு கேள்விப்பட்ட அவரது ஆயரான லியோன் ஆலோசனம் அவரது மூப்பர் குழுமம் தலைமையை ஜபத்துடன் பில் தன் காலில் நிற்க உதவிக்கூடிய வழிகளை கருத்தில் கொண்டார்கள். பில்லுடன் தங்கள் கருத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். பின்னர் தங்கள் குழுமத்தினருடனும் தங்கள் திட்டத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். கிடங்கு சுத்தம் செய்யப்பட்ட புதுப்பிக்கப்பட்டது. கருவிகள் சேகரிக்கப்பட்டன. எல்லாம் ஒழுங்காக வைக்கப்பட்டது. பில்லின் வாகன பராமரிப்பு கடை வெற்றியுடையதாக மாறியது. அவரது குழுமத்த சகோதரர்கள் கஷ்டமான நேரத்தில் உதவி செய்ததன் விளைவாக சிறப்பான அதிக நேரம் நிரந்தர இடத்திற்கு மாறினார். உண்மையில் பல ஆண்டுகளாக தீர்க்கதரிசிகள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது போல நீங்கள் எப்போதும் செய்விருக்கிற கர்த்தரின் பணியில் மிக முக்கியமானது உங்கள் சொந்த வீடுகளின் சுவற்றுக்குள் செய்வதாக இருக்கும். அதிகமாக அதன் முக்கியத்துவத்தை திருத்தி அதன் நோக்கங்களை மறுக்கிற சமுதாயங்களில் திருமணத்தை பலப்படுத்த நாம் செய்ய வேண்டியது அதிகம் இருக்கிறது. ஒத்தாசை சங்கத்துடன் இணைந்து நீங்கள் பிள்ளைகளை மனமாற்று சுகத்தை அடைய எப்படி உதவுவதென்று ஆசாரியத்துவ குடும்பங்களுக்கு கற்பிக்க முடியும். அவர்கள் ஒரு பெற்றோர் குடும்பங்களுக்கு ஆசாரியத்துவத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். சகோதரர்களே, நீங்கள் வெற்றியுடையலாம். சுறுசுறுப்பாய் இருப்பதை விட முழு காலங்களில் கவனம் செலுத்துங்கள். என்ன செய்வது அல்லது என்ன சொல்வது என நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆரம்பங்களில் செயல்பட தொடங்கலாம். தங்களின் திறமையும் தாளத்தையும் விரும்பி செய்ய முயற்சி செய்த சரியானதற்காக எழுந்து நிற்கிற தியாகம் பற்றி பயப்படாத பணியாற்ற சித்தமாயிருக்கிற மகிழ்ச்சியும் ரட்சிப்பையும் பெற பிறருக்கு உதவுகிற ஆண்களாக, உண்மையான ஆண்களாக சபையும் உலகமும் பெண்களும் அழுகின்றனர். அவர்கள் கதறுகின்றனர், தேவனின் மனுஷரே எழுந்திருங்கள், இதை செய்ய தேவன் நமக்கு உதவுவார். இதை இயேசு கிறிஸ்து நாமத்திலே கூறுகிறேன். ஆமென்.
God help us to do it in the name of Jesus Christ. Amen.
இந்த ஆசாரிய உத்துவ கூட்டத்திற்காக உலகமெங்கும் இருந்து கூடியிருக்கிற ஆராணிய ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிற இளம் வாலிபர்களுக்கு இன்றிரவு நான் பேசுகிறேன். ஈலமானின் அவனுடைய 1000 இளம் பேர் வீரர்களை விளக்குகிற மர்மன் புத்தகத்திலிருந்து ஒரு கதையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த பூர்வகால மனிதர்களின் குணதிசயங்களின் ஒரு உணர்வையும் பிற்கால இளம் வாலிபர்களாகிய உங்களுக்கு உணர்த்திலும் இந்த வேத வசனம் கொடுக்கும்.
But behold, this is not all. They were men who were true at all times.
பிடித்தமான வேதவசனத்தை நான் மேற்கொள்கப்படுகிறேன். அவர்கள் யாவரும் வாலிபராய் இருந்து தைரியத்திலும் பலத்திலும் செயலிலும் மிகுந்த பராக்கிரம் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஆனால் இதோ இது மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலும் உண்மை உள்ள மனுஷர்களாயிருந்தார்கள். தைரியமும் பலம் செயல் சத்தியம் என்ன ஒரு அற்புதமான சிறப்பாயிருந்தது. அவர்களை பற்றி விளக்குகிற முதல் சிறப்பு காட்ட நான் விரும்புகிறேன். தைரியத்திற்கு பராக்கிரம் சரியானதை செய்ய அல்லது ஆல்மா விவரித்ததை போல் சதா காலங்களில் எல்லா இடங்களிலும் தேவனுக்கு சாட்சியாக இருக்க இந்த இளம் வாலிபின் ஒப்புகுதலை இது விவரிக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு பிரசித்த பெற்ற ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். உலகம் முழுவதும் உள்ள திறமை பெற்ற மாணவர்களுடன் பன்னாட்டு மாணவர் திட்டத்தில் அனுப்ப பங்கெடுக்க கலாச்சாரம் மற்றும் மொழி பற்றி தங்களுடைய புரிந்து கொள்ளுதலை ஆழம்படுத்த ஒரு நம்பிக்கையுடன் சிலர் பதிவு செய்திருந்தார்கள். ஜான் வந்து சேர்ந்தவுடனே பன்னாட்டு மாணவர் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு தனியர் வீட்டின் மாடியில் ஒரு விருந்து நடைபெறுவதாக ஒரு சிறந்த சமுதாய விருந்து அழைப்பின் செய்தி பரவியது. அந்த மாலை ஜானும் இரண்டு நண்பர்களும் அறிவை கேட்ட முகவரிக்கு புறப்பட்டு போனார்கள். மின் மாடி கட்டிடம் வழியாக கட்டிடத்தின் மேல் மாடிக்கு சென்று ஜானும் அவன் நண்பர்களும் மேலக்குறை செல்கிற குறைக்காலான பட்டி கட்டடங்கள் வழியே சென்று மற்றவர்களுடன் கலந்து கொண்டார்கள். இரவு செல்ல செல்ல சூழ்நிலை மாறியது. சத்தமும் இசையின் இரைச்சலும் மதுவும் ஜானின் அமைதியின்மை அதிகரித்தது. பின்னர் மறுவானமும் சிகரெட்டையும் பகிர்ந்து கொள்ள எண்ணத்துடன் மாணவர்களை ஒரு பெரிய வட்டத்துக்கு அமரப்படி திடீரென்று ஒருவன் ஒழுங்குபடுத்தினான். திரும்பி போவதற்கு நேரமாகிவிட்டது என இரண்டு நண்பருடன் மக சுழித்தவனாகவும் விரைவாகவும் ஜான் தெரிவித்தான். ஏறக்குறை அச்சற்றதமாக அவர்களை ஒருவன் சொன்னான், ஜான், இது சாதாரணம், நாம் வட்டத்திற்குள் நிற்போம், நமது முறை வரும்போது புகைப்பதற்கு பதிலாக அதை நாம் அடுத்தவனுக்கு கடத்து விடுவோம். அந்த வகையில் இங்கிருந்து போய் மற்றவர்களுக்கு முன்னால் நாம் தவிக்க முடியவில்லை. ஜானுக்கு அது எளிதாக தோன்றியது, ஆனால் அது சரியானதாக தோன்றவில்லை. அவனுக்கு என்னத்தை அறிவித்து செயல்பட வேண்டும் என அவனுக்கு தெரியும். ஒரு காரணத்தால் தன்னுடைய தைரியத்தை ஒன்று காட்டி அவர்கள் விருப்பம்படி அவர்கள் செயலலாம், ஆனால் அவன் போகிறான் என்று அவரிடம் கூறினான். ஒரு நண்பன் தங்கியிருந்து வட்டத்திற்குள் சேர தீர்மானித்தான். மற்றவன் பின்படி கட்டடலில் ஏறுவதற்கு படிக்கட்டல்களில் இறங்க உடனே ஜானை பின்தொடர்ந்தான். மீன்படிகளை கொண்டு கதவுகள் திறந்த போது ஜப்பானிய போலீசார்கள் அதிலிருந்து வெளியேறி அவர்களை கடந்து போய் மேலக்குறை போகும் படிக்கட்டல்களில் அவசரமாய் போவதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். ஜானும் அவனும் நண்பனும் பிடிக்க ஏறி புறப்பட்டு போனார்கள். படிக்கட்டடல்கள் உச்சியில் போலீசார்கள் வந்து சேர்ந்த போது அவர்கள் பிடிப்பட்டதாயிருக்க சட்டத்துக்கு விரோதமான போதைப் பொருட்களை குறியின் மேல் மாணவர்கள் எறிந்தார்கள். ஆயினும் படிக்கட்டடல்களின் மேல் வந்த பின் அதிகாரிகள் எல்லோரையும் வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொரு மாணவன் கைகளிலும் நீட்ட காட்டப்படி கூறினார்கள். பின்னர் அதிகாரிகள் வரிசையாக போய் கவனமாக ஒருவரின் மாணவின் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் முகர்ந்து பார்த்தார்கள். அவர்களை புகைத்தவர்கள் இல்லையோ மறுவாணத்தை வைத்திருவர்களோ குற்றவாளிக அளிக்க கட்டப்பாடு பெரிய விளைவுகளை சந்தித்தார்கள். விதவி விளக்காமல் மேற்குறையில் இயற்கை எல்லா மாணவர்களும் தங்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறப்பட்டார்கள். இந்த மூன்று நண்பர்களும் என்னவென்று இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிக கடினமான உழைத்து மேற்குறையில் தங்கவிட நண்பன் அங்கிருந்து விளையாட்டுப்பட்டு வீட்டுக்கு திரும்ப போகி வேண்டியதாயிற்று. அந்த இரவில் ஜானிட் விருந்திலிருந்து வெளியே வந்த நண்பன் ஜப்பானில் பள்ளி படிப்பை முடித்து ஐக்கிய நாடுகளில் மிக சிறந்த இரண்டு பல்கலைக்கழகங்களில் பட்டங்களை பெற்றான். அவனுடைய வேலை அவன் ஆசியாவுக்கு கொண்டு வந்து வேலையில் அதிகமான வெற்றியை அவன் அனுபவித்தான். அவனுடைய வாழ்க்கை அவனது பலன்கள் அளவிட முடியாதானது. அவனின் ஜப்பானில் அந்த ஆண்டில் அவன் திருமணமாகி தொடர்ந்து இரண்டு மகன்கள் பிறந்தார்கள். அவன் ஒரு வெற்றிகரமான வந்தகாஸ் இளம் வாலிபர்களே, நீங்கள் கேலி செய்யப்படவும் தவிக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. உங்களுடைய கூட்டங்களில் பார்வையிலிருந்து உங்களுடைய நீதியான தைரியத்தை காட்ட வேண்டியது வரும்போது ஜானை போல் உங்களுக்கு நேரங்கள் வரும். கூடுதலாக உங்கள் உலகத்தில் சிறப்பூச்சல்களோடு எதிரிகளோடு ஒரு அமைதியான தனியான போர்க்களம் ஒரு திரைக்கு முன்னால் இருந்து இருக்கிறது. கணிசமான பலன்களோடு தொழில்நுட்பு உங்களுக்கு முன்னிருந்து தலைமுறைகளை எதிர்கொள்ளாத சவால்களை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையின் எல்லைகளில் இன்றைய இளைஞர்கள் பள்ளிக்கூடங்களிலும் மட்டுமல்ல இனிய தளங்களிலும் சோதிக்கப்படுகிறார்கள். சமபத்து தேசிய புள் விவரம் கண்டு பிடித்து சமூக வலைத்தாள்களின் மீது அறுத்துவதின் போதனை பொருட்களையும் பயன்படுத்துவதின் படங்களை பார்க்கும் முன்றறிந்து நான்கு மடங்கு இளைஞர்கள் அவைகளை பயன்படுத்தி வருகால் அது சொல்கிறது. புள்ளி விவரத்தை பற்றி விமர்சிக்கிற ஐநாடுகளில் அரசாங்க செயலர் ஒருவர் சொன்னார், டிஜிட்டல் ஆம் அழுத்தும் என்று திறனுள்ள சாம் அழுத்தும் ஒரு புதுவை இந்த ஆண்டின் புள்ளி விவரம் காட்டுகிறது. டிஜிட்டல் சம அழுத்து என்பது ஒரு பிள்ளைகளின் நண்பர்களையும் அவர்கள் நேசிக்கிற குழந்தைகளையும் அப்பால் போகிறது. இது இணையத்தாளின் வழியாக வீட்டை கைப்பற்றி ஒரு குழந்தையின் பாடுகளை வருகிறது. நீதியான தைரியத்தை காட்டுதல் அடிக்கடி இணையத்தாளத்துக்குள் போவதா வேண்டுமா என்று செய்கிறது. நீங்கள் தனியாக இருக்கும் போது யாரும் கவனிக்கவில்லை என்று நீங்கள் நம்புகிற போது நீங்கள் சிந்திக்கவும் செய்வோம். தேர்ந்தெடுப்பது உங்களின் நற்குணத்தின் பலம் அடைவதில். என்னுடைய சுவிசேஷத்தின் பிரசாங்கத்திலிருந்து ஊழியக்காரர்களாக கற்றுக் கொடுக்கப்படுவார்கள். தைரியமாக இருங்கள், பராக்கிரகாரமாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார் என இளம் வாலிபர்களை நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய தைரியத்திற்காக நீதியான நடத்தியும் சந்தோஷத்தை தேட மகிழ்ச்சியும் ஆடும் அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். இயேசு கிறிஸ்துவின் உங்கள் விசுவாசம் அவருடைய பாவ நிவர்த்தி உங்களுடைய ஜெபங்கள் கற்பனைகளும் கீழ்ப்படிதலுக்கு அத்தகைய தைரியம் ஒரு பாக்கியளிக்கும். தலைவர் என் எல்டன் டேனன் உரைத்தார், ஒரு பள்ளிக்கூட மைதானத்தில் ஒரு இளம் பையன் நன்மைக்கான ஒரு பெரிய செயல்களை உண்டாக்க முடியும். சூசியத்தின்படி வாழ்வதில் அவனுடைய ஆசீர்வாதத்தை கனம் பண்ணுவதில் சரியானதற்கு ஒரு தீர்மானத்தை எடுப்பதில் சொல்லப்படாத நன்மைகளை செய்வதில் ஒரு கால்பந்து குழுவில் அல்லது முகாமில் அல்லது அவனுடைய சகா பணியாளர்களுடன் ஒரு இளம் பையன் செயல்களை உண்டாக்க முடியும். உங்களே போல் நம்பிக்கை கொண்டு இருப்பவர்கள் கூட சரியானதை செய்வதற்காக அவர் உங்களை மதிக்காலும் கூட அவர்களிடமிருந்து அதிக விமர்சனங்களை கேலியும் நீங்கள் அடிக்கடி அனுபவிப்பீர்கள். ஆனால் இரட்சகர் வேதனைக்கு பட்டு கேலி செய்யப்பட்டு துப்பப்பட்டு இறுதியாக சிலுவையில் அறையப்பட்டார். ஏனெனில் தன்னுடைய பொறுப்பிலிருந்து அவர் தவறவில்லை என்பதை நினைவு கூறுங்கள். அவர் பலவீனம் பட்டு ஓ என்ன பயன் என சொல்லி அவரது குறிக்கோளை கைவிட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று எப்பொழுதும் நீங்கள் நினைத்திருங்கள். நாம் வெளியேறுபவர்களாக இருக்க விரும்புகிறோமா அல்லது உலகத்தின் எல்லா எதிர்ப்புகளும் தீமைகளும் இருந்தாலும் தைரியமான வேலைக்காரராக இருக்க நாம் விரும்புகிறோமா? எழுந்து நிற்கவும். உண்மையில் கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பின் பின்பற்றவர்களாக இருந்து நமக்கு தைரியமாக இருங்கள். ஒரு தகுதியான உதவிக்காரனாக, ஒரு தகுதியான போதகராக, ஒரு தகுதியான ஆசிரியனாக மாறுங்கள். சரியான வயதில் உங்களுடைய அடுத்த நியமனத்தை பெற இறுதியாக மெல்காசித்திக் ஆசிரியத்துவத்தை தகுதியாயிருக்க ஒரு இலக்கை அமைத்துக் கொள்ளுங்கள். தெய்வீக உதவியை அழைக்கிற அதில் உள்ள நியமங்களை தெய்வீகக்குரிய வல்லமையை வெளிப்படுத்துங்கள்.
To make decisions wisely, courage is needed. The courage to say no.
சமபத்த தலைவர் சாமசிஸ் மான்சன் ஆலோசனை அளித்தார். புத்திசாலித்தனமாக தீர்மானங்களை எடுக்க இல்லை என சொல்லி தைரியத்தை ஆம் என்று சொல்ல தைரியமான தைரியம் அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய இலக்கான பரலோகத்தில் நமது பிதாவுடன் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துவோம் பாதையிலிருந்து வழி மாறாது இருக்க இப்பொழுது ஒரு தீர்மானத்தை எடுக்க நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தாங்களுடைய தலைவரான ஈலமனின் யுத்தத்தின் சத்தத்திற்கு 2000 வீரர்கள் மதிப்பளித்த தங்களுடைய வீரமான தைரியத்தை நடத்த காட்டியது போல் உங்களுடைய தீர்க்கதரிசி தலைவர் தாமசஸ் மான்சன் யுத்த சத்தத்தை பின்பற்றி அதே நீங்களும் செய்யலாம். ஆரோன் ஆசிரியத்த தீர்க்கதரிசி என்னுடைய வாலிபர்களை முடிப்பதில் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்தியும் சகோதரே ஒரு மகத்தான காரணத்திற்காக நாம் போக கூடாது. முன்னோக்கி செல்ல பின்னோக்கமில்ல துணைவு கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
உங்கள் மனமாற்றத்தை ஆழப்படுத்தி உங்கள் குடும்பத்தை பலப்படுத்தி ஆசாரியத்துவ பாதையில் தரித்திருக்கு இருங்கள். தேவனாலும் அவரது தீர்க்கதரிசிகளாலும் வழி எல்லாம் வைக்கப்படும். அவக்குரிய எச்சரிக்கை அடையாளங்கள் செவி சாய்ந்து சோகத்தை தருவிக்கிறது. ஆனால் இந்த அழகிய சாலை முற்றிலும் பாதுகாப்பானதால் நெடுஞ்சாலையின் அதிக பகுதி செங்குத்தான மலைச்சரிவில் செதுக்கப்பட்டதாகவும் பாதுகாக்க சாலையை சீர்மாத்தவர்கள் பாதுகாப்பு கம்பிகள் அமைத்து எச்சரிக்கை பலகைகள் இருந்தன. சகோதரி, உங்களில் ஒவ்வொருவரும் மெல்கசதேக் ஆசாரியத்துவத்தின் உறுதிமொழி மற்றும் உடன்படிக்கைகளின் நுழைய இருக்கிறீர்கள் அல்லது விரைவில் நுழைகிறீர்கள். குறைந்த மற்றும் உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெறுவதில் தொடங்கி நமது அழைப்புகளை நிறைவேற்றுகிறதில் முன்னேறி நாம் பிதா வைத்திருக்கும் யாவையற்றையும் பெறும் வரை தேவனின் மகத்தான வெளிகளுக்கு ஏறி கொண்டே இரு மகத்தான பயணம் அந்த உடன்படிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த செலஸ்டியல் சாலையில் ஞானமிக்க வடிவமைப்பவர் நமது பயணத்திற்கு எச்சரிக்கை சமிகளை எழுப்பியுள்ளார். நாம் எச்சரிக்கையாயிருக்க தேவன் ஏன் கட்டளையிட வேண்டும்? சாத்தான் உண்மையாகவே இருக்கிறான். அவன் நமது ஆத்மாக்களை துயரத்தின் விலைகூடத்தில் இழந்து செல்ல முயல்கிறான். ஆசாரியத்துவ பாதையில் ஏறும்போது எந்த பயனும் அல்லது மனுஷனும் எச்சரிக்கையாயிருப்பதை உதாசீனம் செய்யாமல் அவன் கீழே இழக்கப்படலாம். சகோதரரே, மேன்மைப்படுத்தலாக சாலையில் இருந்த பராகரிக்க ஆக்கிரமிக்க தாவீதை அடித்து கொண்டு போகப்பட்டால் நாம் எவ்வாறு அவனது விதையை தவிர்க்க முடியும்? ஆழ்ந்த தனிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் மற்றும் வலிமையான குடும்ப உறவுகள் என்ற இரு பாதுகாப்பு கம்பிகள் நம்மை பரலோக நெடுஞ்சாலையில் பாதுகாக்க உதவுகின்றன. அதை அறிந்து சாத்தான் மனமாற்றத்தை நெருங்கி குடும்பத்தை உடைத்து நமது ஆசாரத்துவ பாதையை கடக்க பாரங்களை உருட்டுகின்றான். நன்றி குறத்ததாக இயேசு கிறிஸ்துவும் அவரது சிஷியர்கள் பாதை நெடுங்களில் எச்சரிக்கை பலகைகளை வைக்கிறார்கள். மனமாற்றத்தை நெருக்கும் பிசாசின் தந்திரமான பாறை கவன சிதறலாக மோசா ஆலோசனையிலுள்ள தான் கர்த்தரை மறவாதப்படுக்கும் எச்சரிக்கையாயிரு. நமது வேகமான பொழுது போக்கு நிறைந்த உலகில் மனுஷர்கள் சீக்கிரமாய் கர்த்தரை மறக்கிறார்கள். ஒருவேளை லூசிஃபர் மிக சக்தி வாய்ந்த குடும்பத்தை உடைக்கும் பாறை பிணக்காகும். கவனக்குறைவை மற்றும் பின்னோக்கு என்ற பாறையை சரிவுகளில் மத்தியில் ஆசாரியத்துவ பாதையில் பாதுகாப்பாக இருக்க மனமாற்றத்தை ஆழப்படுத்துகிற மற்றும் குடும்பத்தை பலப்படுத்துகிற 6 அடிப்படை கொள்கைகளை நான் இப்போது உங்களுக்கு கூறுகிறேன். முதலாவதாக, சாத்தானை மேற்கோள். எப்போதும் ஜெபத்தில் தெய்வீக உதவிக்காக வாசலை திறக்கிறது. ஒவ்வொரு முறையும் இயேசு ஆசாரியத்துவத்துக்களை எச்சரிக்கைகளை நாம் படிக்க வேண்டும். இரண்டாவதாக, பழங்கால மற்றும் தற்கால வேதத்தை படித்தால் நம்மை தேவனோடு இணைக்கிறது. கர்த்தர் சபையாரை எச்சரிக்கிறார், அவர்கள் தீர்க்கதரிசிகளை எளிதாக எண்ணப்படுக்கும், அதனால் அக்னியின் கீழ் கொண்டு வரப்படாமல் இருக்கவும், புயல் இறங்கி வந்து காற்று வீசும் போதும் மழை இறங்கி அவர்கள் வீட்டை அடிக்காமலும் இருக்கும் பொருட்டுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியை நமது வழிகாட்டியாக கொள்ள தகுதியுடன் நியமங்களில் பங்கேற்கவும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆலய ஆராதனையில் நாம் பரிசுத்த ஆவியை முழுமையாக பெறலாம். நான்காவது, உண்மையான அன்பை காட்டுதல். தனிப்பட்ட மனிதராயிருப்பதால் மற்றும் குடும்ப உறவுகளை இருதயமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிள்ளையும் பெருமை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை செவி சாய்தல். குடும்பங்கள் உண்மையிலேயே பூமியே பரலோகமாயிருக்க வேண்டும். நாம் வடமுயற்ற சிறியுடனும் நீடித்த சாத்தமாயும் மென்மையாகவும் மாறாத அன்புடனும் பாசத்துடனும் தயாளத்துடனும் செல்வாக்கும் ஏற்படுத்த வேண்டும். ஐந்தாவது, தசமபாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதல் விசுவாசத்துக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் ஒரு முக்கிய குறிப்பாடாக ஆகும். சாத்தான் செலஸ்டியலில் நெடுஞ்சாலையிலிருந்து குடும்பங்களை தள்ளிவிட சாத்தான் சொத்தை தேடுவதை பயன்படுத்துகிறான். இயேசு புத்திமதி கூறுகிறார், இச்சைக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாம் நமது வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். ஆறாவது, கற்புடைமை நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்தல். தேவ சமூகத்தில் நிற்கவும். பரிசுத்த ஆவியாயினவரை நமது இடைவீடு தோழர்களாக கொண்டு நிற்க தன்னம்பிக்கை கொடுக்கும். ஒரு ஆபாசமான பணி சரிவுகளால் நற்குணத்தையும் திருமணத்தையும் சாத்தான் தாக்குகிறான். எச்சரிக்கையாக உடனே மனம் திரும்புங்கள் என கர்த்தர் விபச்சாரர்களை எச்சரிப்பது தபோது அவரது விளக்கம் சரீர காரியங்களிலிருந்து அதற்கு முன் வருகிற வெறித்தனமான சிந்தனைகளுக்கு விரிவானது. தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கை சமஞ்சங்களில் செவி கொடுத்து சோதனையின் பாதைகளை எதிர்பார்த்து ஆவிக்குரிய தடுப்பு கம்பிகளை ஏ பாதுகாப்பாக இருத்தல். பரலோக நெடுஞ்சாலையில் ஆசாரியத்துவ தரித்தவர்கள் தொடர இந்த ஆறு அடிப்படை கொள்கைகளில் உதவுகின்ற ஜபங்களாக இருக்கிறது. வாலிகபிலே, இக்கொள்கைகளுக்கு கீழ்ப்படிதல் ஆசாரியத்துவ பாதையில் ஆலய உடன்படிக்கைகளையும் முழுநேர ஊழிய செய்வதையும் நித்திய திருமணத்தை நோக்கி உங்களை முன்னேற செய்யும். தகப்பன் மற்றும் கணவர்களை வீட்டில் நீதியில் தலைமை தாங்குவும். உங்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய தலைவராக சேவை செய்யவும். உங்கள் மனைவியுடன் சந்தோஷமாக இருக்க முடியும். நமது செலஸ்டியல் பாதை இயேசு கிறிஸ்துவாலும் அவரது தீர்க்கதரிசிகளாலும் கண்காணிக்கப்படுகிறது. அவர்களது அறிவுரை நாம் கருத்தாய் செவி கொடுக்க வேண்டும். இளையவனாக என் அனுபவங்கள் பற்றி நினைவுக்கு கூறும்போது, ராக்கி மவுண்டனில் ஒரு குறுக்கு சாலையில் நினைவு கொள்கிறேன். என் தகப்பர் நின்று பார்த்தார் அந்த பலகையை. எச்சரிக்கை பாறைகள் விழும் என்று இருந்தது. அவர் சிறிது நேரம் அங்கு காத்திருந்து பின்பு மெதுவாக முன்னேறி கொண்டு சென்றார். சகோதரரே, சாத்தான் மனுஷரின் ஆத்மாக்களை அழிக்க வைகை தேடுகிறான். ஆத்மா ஒரு ஆவிக்குரிய பாறை பிளவில் விளம்புக்கு நகர்ந்தால் நீங்கள் முழுவதற்கும் முன் நில்லுங்கள். பாதையில் திரும்பி செல்லுங்கள். ஆசாரியத்துவ பாதையில் இருப்பதை விடுத்து உங்கள் ஆத்மா பாறையின் அடியில் நெருங்கி விடாதீர்கள். உங்கள் மனமாற்றத்தை ஆழப்படுத்தி உங்கள் குடும்பங்களை பலப்படுத்தி ஆசாரித்துவ பாதையில் இருக்க நான் ஒவ்வொரு பையனையும் ஆணையும் அழைக்கிறேன். தேவனாலும் தீர்க்கதரிசியாலும் நமது வழிகளில் வைக்கப்பட்ட ஆவிக்குரிய எச்சரிக்கை சமஞ்சைகளுக்கு செவி கொடுத்து சோகத்தை தவிருங்கள். சோதனைகளை அனுபவித்து அவற்றுக்கு செவி கொடுத்தாத இயேசு கிறிஸ்துவின் பிரீரம்பண உதாரணத்தை பின்பற்ற முயலுங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் ஆசாரியத்துவ உடன்படிக்கையை மனுஷர் காத்து கொண்டால் செலஸ்டியல் ராஜ்யத்தில் நமது மென்மையான இலக்கில் நாமும் நமது குடும்பங்களும் பத்திரமாக சேர முடியும் என நான் வாக்குத்தத்தம் செய்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
We and our families can be assured of safely and joyfully reaching our exalted destination in the celestial kingdom. I so testify in the sacred name of Jesus Christ. Amen.
Thank you, brethren.
நன்றி சகோதரர்களே. இப்போது இசைக்குழுவும் கூட்டத்தாரும் Guide us, O thou great Jehovah, சேர்ந்து பாடுவார்கள். பாடல் முடிந்த பின் உங்களிடம் பேசுவது என்னுடைய சிலாக்கியமாயிருக்கும். எனது குறிப்புகளைத் தொடர்ந்து பிரதான தலைமையில் முதலாம் ஆலோசகர் தலைவர் ஹென்றி பி ஐரிங் பேச கேட்போம்.
Thank you.
Many years ago.
பல ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு சக விமான தலைவர்களும் நானும் ஒரு பழைய விமானத்தை புதுப்பிக்க சிறு வயது கனவை நனவாக்க முடிவு செய்தோம். ஒன்று சேர்ந்து தேய்ந்து போன 1938 பைப்பர் கப் வாங்கி அதன் பழைய நிலைக்கு கொண்டு வர வேலையை தொடங்கினோம். அத்திட்டம் ஒரு அன்பின் பிரயாசம் தான். இதில் எனக்கு சிறப்பான அர்த்தம் தெரிந்தது. ஏனெனில் நான் இளைஞனாக இருந்தபோது இது போன்ற விமானத்தில் பறக்க கற்றுக்கொண்டேன். இந்த விமானம் ரைட் சகோதரர்கள் பிரபலமான தாங்கள் முதல் பயணத்தை செய்து 35 ஆண்டுகளுக்கு பின் கட்டப்பட்டது. அதை நினைப்பதே அதை வயதானாக உணர வைக்கிறது. அந்த என்ஜினுக்கு மின் இயக்க விசை இல்லை. நீங்கள் காக்பிட்டிலிருந்து என்ஜினை கட்டுப்படுத்தும் போது என்ஜின் தானாக ஓடும் வரை பலமாக சுற்றி தரையிலிருந்து யாராவது ஒருவர் ப்ரொபலரை பிடித்து சுற்ற வேண்டும். ஒவ்வொரு இயந்திர சுழல் தொடங்கும் சந்தோஷமும் தைரியமான தருணம். வானில் வாய்ந்தவுடன் பைப்பர் கப் வேகமாக செல்ல கட்டப்படவில்லை என்பது தெளிவானது. உண்மையிலே பலமான எதிர்காற்று இருக்கும் போது நாம் நகரவே இல்லை என்பது போல் தெரிந்தது. ஜெர்மனின் அட்டோ போன மேலே எனது குமாரரும் மகனுடன் ஒன்றாக பறந்ததை நான் நினைக்கிறேன். உறுதியாக கீழே கார்கள் சௌக்கியமாக நகர்ந்து சென்றன. ஆனால் நான் இந்த சிறு விமானத்தை மிகவும் நேசித்தேன். பறப்பதின் அதிசயத்தையும் அழகையும் அனுபவிக்க இதுவே பரிபூர்ண வழி. பறத்தல் என்றால் என்ன என நீங்கள் கேட்டு உணர்ந்து முகர்ந்து சுவைத்து பார்க்கலாம். ராய் சகோதரர்கள் இவ்விதமாக இதையே தெளிவித்தார்கள். பெரிய வெள்ளை இறகுகளை சுமந்து செல்லப்பட்ட பறப்பவர்கள் மகிழ்வதற்கு சமானதம் எதுவும் இல்லை. மாறாக இந்த ஆண்டின் முதலில் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் கப்பல் படை பறத்தில் செயல்விக்க குழுவின் உலக புகழ்பெற்ற ப்ளூ ஏஞ்சல்ஸ் உடன F-18 உயர் தொழில்நுட்பின் பைப்பர் ஜெட்டில் பறக்கும் ஸ்லாக்கும் பெற்றேன். அது நினைவு பாதையும் மேலும் அதனுடன் பறப்பு போலிருந்தது. ஏனெனில் சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட இன்று வரை ஒரு விமானம் படை போர் வீரன் மாணவராக என் பயிற்சியை முடித்திருக்கிறேன். நிச்சயமாக F-18 இன் பறைக்கு அனுப்பவும் பைப்பரின் அனுபவத்திலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது. அது எனக்கு பறப்பதின் உயிரோட்டமுடைய அழைக்கக்கூடியது. அது ஏரோடைனமிக்ஸ் பிரிவில் மிக பரிபூர்ணமாக பயன்படுத்தது போல் இருந்தது. எனினும் ப்ளூ ஏஞ்சல்ஸ் சில பறப்பது உடனே எனக்கு ஜெட் போர் விமானம் நான் இருப்பது ஒரு இளைஞனாக விளையாட்டு என நினைவூட்டியது. திருப்பவும் ரைட் சகோதரர்கள் மேற்கொள்ள காட்டுகிறார், எதையும் விட அந்த உணர்ச்சி ஒரு பரிபூர்ண சமாதானம். ஒவ்வொரு நரம்பையும் மிகவும் இழக்கிற மகிழ்ச்சியுடன் இணைந்தது. கூடுதலாக பாடி ப்ளூ ஏஞ்சல்ஸ் பறப்பது தூதர்கள் உங்களை சுற்றிலும் உங்களை தாங்கிக் கொண்டிருப்பது போல் முற்றிலும் வித்தியாசமாக தெரிந்தது. இதில் எந்த பறக்கும் அனுபவத்தை நான் அதிகம் அனுபவித்தேன் என நீங்கள் என்னை கேட்டால் உங்களுக்கு சொல்ல உறுதியாக தெரியவில்லை. சுருக்கமாக சொன்னால் சில வெளிப்படையான விதங்கள் அவை மிக வித்தியாசமானவை. இருப்பினும் பிற வழிகள் அவை முற்றிலும் அப்படியே இருந்தன. பைப்பர் கப்பிலும் F-18 நான் நிகழ்ச்சிகளிலும் அழகுகளையும் பறப்பதின் ஆனந்தத்தையும் உணர்ந்தேன். இரண்டிலும் பூமியின் உறுதியான கட்டுகளிலிருந்து நழுவி சிரிக்கிற வெள்ள சிறுகுகளில் வானங்களில் நடனமாட என் கவிஞன் அழைத்தான் உணர்ந்தேன். இன்றைய இக்கூட்டத்திற்கு அல்லது நாங்கள் தரித்திருக்கும் ஸ்லாக்கியம் பெற்ற ஆசிரிய உத்துவத்துக்கு அல்லது நாங்களும் மிகவும் நேசிக்கிற ஆசிரிய உத்துவ சேவைக்கு இந்த மூட்டிலும் மாறுபட்ட பறக்கும் அனுபவங்களை என்ன ஒன்று என இப்போது நீங்கள் கேட்கலாம். சகோதரரே, நமது தனிப்பட்ட ஆசிரிய உத்துவ சேவை அனுபவங்கள் முற்றிலும் வித்தியாசமான இருப்பது உண்மையே இல்லையா? ஒப்பிட சொன்னால் உங்களில் சிலர் F-18 ஜெட்டில் பறக்கிறார்கள், பிறர் பைப்பர் கப்பலில் பறக்கிறார்கள். உயர் ஆசிரியவர்கள் உதவியிலிருந்து உதவிக்காரன் குழும செயலர் வரைக்கும் அங்கு ஒவ்வொரு நிலையிலும் ஒரு ஆர்வமுடைய ஆசாரி உத்தவம் தரித்தவரால் நிரக்கப்பட்ட தொகுதிகளிலும் பிணியங்களிலும் உங்களில் சிலர் வாசிக்கிறார்கள். நான்கு நிறைப்பட்ட ஒரு தொகுதி அமைப்பில் பங்கேற்பது உங்கள் சிலாக்கியமாகும். உங்கள் பிறர் மிக்க குறைவான சபையாரும் ஆசாரி உத்தவ தரித்தவராகவும் மற்றும் இருக்கிற உலகின் பகுதிகளில் வாசிக்கிறீர்கள். செயல்பட வேண்டிய எல்லாவற்றின் அழுத்தலாலும் பழு சம்பந்தப்பட்ட நீங்கள் தனிமையை உணரலாம். உங்களுக்கு ஆசரித்துவ எஞ்சினை இயக்க ஈடுபாடு அநேக தனிப்பட்ட கரங்கள் தேவைப்படலாம். சில சமயங்களில் உங்கள் கிளை அல்லது தொகுதி முன்னேறவே இல்லை என தோன்றலாம். எனினும் உங்களது பொறுப்புகள் அல்லது சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் அர்ப்பணிப்புடைய ஆசாரி உத்தவ சேவையிலிருந்து வருகிற விஷயத்த ஆனந்தம் எப்போதும் இருக்கிற என நீங்கள் நானும் அறிவோம். அது பைப்பர் கப் ஆனாலும் F-80 ஆனாலும் எந்த விமானம் ஆயிருந்தாலும் நான் பறப்பதை நேசித்தேன். பைப்பர் கப்பில் இருந்தபோது நான் குறைவான வேகம் குறைந்த புகார் செய்யவில்லை என அதிக வயதான உண்மைகளை இரக்கமின்றி வெளிப்படுத்திய விமான சகாசங்களை கஷ்டம் குறித்தும் F-80 இருந்த போதும் முணக்கவில்லை. ஆம், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் பரிபூரம் என்ற ஏதாவது இருக்கிறது. ஆம், புகார் செய்யக்கூடிய காரியங்களும் கண்டிப்பெடுப்பது எளிது. ஆனால் சகோதரரே, தேவகுமாரின் முறைப்பின்படி நாம் பரிசுத்த ஆசரிவுத்துவம் தரித்தவர்கள். நமது தலைவன் மீது நாம் ஒவ்வொருவரும் கைகளை வைக்கப்பட்டுள்ளோம். நாம் தேவனின் ஆசரிவுத்துவத்தை பெற்றோம். பூமியில் அவரது ஊழியக்காரர்களாக அவரது பேரில் செயல்படும் அதிகாரமும் பொறுப்பும் நாம் கொடுக்கப்பட்டுள்ளோம். பெரிய தொகுதியானாலும் சிறிய கிளையானாலும் அனைவரின் நன்மைக்காகவும் நமது கவனிப்பில் கொடுக்கப்பட்ட அனைத்துக்காகவும் சேவை செய்வோம், ஆசீர்வதிக்கவும், எல்லாவற்றிலும் செயல்படவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இதைவிட கலி கூறத்தக்கது ஏதாவது இருக்க முடியுமா? ஆசீர்வத்தின் சேவையின் ஆனந்தத்தை நாம் புரிந்து கொண்டு பாராட்டி உணர்வோமாக. பறக்க எனது விருப்பம் என் முழு வாழ்வின் திசைகளும் அதிக்கம் செலுத்தியது. ஆனால் ஒரு விமானமாகிய புது உணர்வுக்குரிய அமைதியான என் அனுபவங்களைப் போலவே இசபையின் இசபையின் அங்கத்தினராக என் அனுபவங்கள் அதிகம் ஆழமாய் அதிக ஆனந்தமாய் மிக அதிக தாராளமாய் இருந்திருக்கிறது. நான் சபை சேவையில் என்னை முழுக்க வைத்திருப்பதால் நான் தேவனின் எல்லாம் வல்ல வல்லமையும் அவரது மேன்மையான இரக்கங்களையும் உணர்ந்திருக்கிறேன். ஒரு விமானனாகி நான் விமானங்களை தொடர்ந்திருக்கிறேன். சபை அங்கத்தினாக பரலோகத்தின் தழுவுதலை உணர்ந்திருக்கிறேன். இப்போது அப்போதும் ஒவ்வொரு சமயத்திலும் காக்பிட்டில் அமர்வதை தவற விடுகிறேன். ஆனால் சபையில் என் சகோதர சகோதரிகளுடன் சேவை செய்வது எளிதில் அதை சரி செய்வது விடுகிறது. இந்த மாபெரும் காரணம் மற்றும் பணியில் சிறு பயங்கரமாய் இருந்து வளர்கிற மகத்துவான சமாதானத்தை அனைத்தையும் உணர ஈவதால் உலகத்திலே எதற்காக இதை இழக்க விரும்ப மாட்டேன். இன்று நாம் ஆசிரிய உத்தியத்தின் அகன்ற அமைப்புக்கு கட்டப்பட்டுள்ளோம். பிறரை உயர்த்தி தேவனின் ராஜ்யத்தை காட்டுகிற மகத்தான பணிக்கு நமக்குள்ள சிறந்தத்தை அர்ப்பணிக்க கர்த்தருக்கு நமது சகா மனுஷருக்கும் சேவை செய்ய இது நமது பரிசுத்தமான ஆனந்தமும் சிலாக்கியமா உள்ளது. ஆசாரி உத்துவ தேவனின் நித்திய வல்லமையை அதிகாரமாகவும் என நாம் அறிந்து புரிந்து கொள்கிறோம். இந்த விளக்கத்தை எளிதில் நாம் மனப்பாடம் செய்து சொல்வோம். எனினும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதன் முக்கிய உத்தவத்தை உண்மையிலே புரிந்து கொண்டிருக்கிறோமா? நான் திரும்பி கூறுகிறேன், ஆசாரி உத்துவம் தேவன் நித்திய வல்லமையும் அதிகாரமாகும். இதை பற்றி சிந்தியுங்கள். ஆசாரி உத்தவத்தின் மூலமாக தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறார். இந்த வல்லமை மூலம் மனுஷனுக்கு அழியாமையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வந்து அவர் தன் பிள்ளைகளை மீட்டு மேன்மைப்படுத்துகிறது. ஆசரியத்தின் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் விளங்கியபடியே பூமியின் சிஷ்டரிப்பின் போது சர்வ வல்லவர் தான் மகிமையை வெளிப்படுத்தி தொடங்கிய வழியிலும் இன்று வரை மனப்புத்தர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் தன் மூலம் தொடர்ந்திருக்கிறார் மற்றும் காலத்தின் முடிவில் அவரது நேசிக்கிறார் அவர் அறியப்படுத்துவார். பரலோகத்திலுள்ள நமது சர்வ வல்லமை உள்ள தேவன் விலகி சொன்னால் அழிவுக்கேதுவான தவறு அழைத்து பரிபூர்ணமன்ற நமக்கு ஆசரியத்துவ அதிகாரத்தை ஒப்படைத்திருக்கிறார். தன் பிள்ளைகளை இரட்சிப்பராக அவர் நாமத்தில் செயல்பட நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த வல்லமையால் சுவிசேஷத்தை பிரசாங்கிக்கவும் இரட்சிப்பின் நியாயங்களும் நிரூபிக்கவும் பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை காட்டவும் உதவ நமது குடும்பங்களையும் மனுஷர்களையும் ஆசீர்வதிக்கும் சேவை செய்யும் அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
And our fellow man. This is the sacred priesthood.
நாம் தரித்திருக்கு இதுவே பரிசுத்த ஆசாரியத்துவம். இந்த வகப்பட்டவோ கட்டளை இடப்படவோ முடியாது. இதன் வல்லமையின் பயன்பாடு பதவியிலும் செல்வத்திலும் அல்லது சொல்வாக்கு ஏற்படுவதோ அசை ஆக்குவதோ அல்லது கட்டாயப்படுத்தவோ முடியாது. இது நாம் அனைவரின் மகத்தான பரலோக பிதாவிடமிருந்து வருகிறது. இதன் வல்லமை நீதியின் கொள்கைகளை மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்படலாம், சுய நீதியே அல்ல. கிறிஸ்துவே பூமியில் அனைத்து உண்மையான ஆசீர்வத்துவ அதிகாரம் மற்றும் வல்லமையின் அதிகாரமானவர். இது அவரது பணி. இது உதவும் ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் நாம் அவரது பொறுப்பில் எது ஒப்படைக்கப்பட்டாலும் தாழ்மையாய் அன்பு நிறைந்தவனாய் விசுவாசம் நம்பிக்கையும் மற்றும் தயத்தாளம் கொண்டு எல்லாவற்றையும் நடுநிலையில் இல்லாவிட்டால் இப்பணியில் ஒருவரும் உதவ முடியாது. நமது சுயலாபத்துக்காக செயல்படுவதில்லை, ஆனால் பிறருக்கு சேவை செய்து உயர்த்தம் நாடுகிறோம். நாம் கட்டாயம் படுத்தி தலைமை தாங்குவதால் ஆனால் வறுப்புறுத்தி நீடிய சதந்தருடன் மேன்மையாக சாந்தமாய் மாறாது அன்பினாலுமே. அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களது பூர்வீக்கம் எதுவானாலும் அவர்களது சூழ்நிலைகள் எவ்வளவு தாழ்மையா இருந்தாலும் தகுதியான ஆண்களுக்கு சர்வ வல்ல தேவனின் ஆசாரியத்துவம் உலகில் அருகில் இருக்கும் தூரத்தில் இருப்பதற்கும் கிடைக்கிறது. இது பணிமில்லாமலும் உலக பிரகார விலையில்லாமலும் கிடைக்கிறது. பூர்வ கால தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னதை சுருக்கி சொன்னால், தாகமாய் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தண்ணீரிடை வரலாம், வந்து பருக பணம் தேவைப்படுவதில்லை. நித்தியமான ஆழத்தை அளக்க முடியாத இரட்சகரின் பாவ நிவர்த்தி நிமித்தம் நீங்கள் தடுக்க விழுந்திருந்தாலும் கடந்த காலத்தில் தகுதி இல்லாத இருந்தாலும் தேவனின் ஆசாரியத்துவம் கிடைக்கிறது. மனம் திருமதலின் சுத்திகரிக்கிற களவும் அவைக்குரிய முறையால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கலாம். நமது இரட்சகர் மீட்பமானார் எல்லாவற்றையும் மன்னிக்கும் அன்பின் மித்தம் நீங்கள் உங்கள் கண்களை உயர்த்தி சுத்தமாய் தகுதியாய் ஆக்கி சர்வ வல்ல தேவனாக மிக பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை தகுதியாக தாங்கியிருக்கிற தேவனின் நீதியான மற்றும் மகத்தான குமார்களாகிய விருந்தடையலாம். ஆசாரிய உத்தவத்தின் அதிசயத்திய ஸ்லாக்கத்தியம் பற்றி கொண்டு பாராட்டாதவர்களை நான் சிறிது வருத்தப்படுகிறேன். மிகத்துக்கு மேல தூரத்தில் காற்றிலே பறக்கும் போது வேர்க்கடலை பொட்டலத்தின் அளவு பற்றி முணுமுணுக்க தாங்கள் நேரத்தை செலவு செய்கிற விமானத்திலுள்ள பயணிகளை போலிருக்கிறார்கள். பூர்வகால ராஜாக்கள் ஒரு முறை முயற்சி செய்ய அவர்கள் பெற்ற ஆனந்தத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றாகும். சகோதரரே, இந்த மகத்தான ஆசீர்வாதத்தை அதிகாரத்திலும் வல்லமையிலும் தாழ்மையான பங்காளர்களாக இருக்க நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். இது உண்மையிலே இதுவே நாம் கண்களை உயர்த்தி பார்த்து அடையாளம் கண்டு இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வோமாக. நீதியான அன்பான அர்ப்பணுடைய ஆசீர்வித்த சேவை மூலம் வெளிப்படத்தில் உண்மையான அர்த்தத்தை நாம் அனுபவிக்க முடியும். நான் உனது முகத்துக்கு முன்பாக போவேன், உனது வலது பரிசுத்திலும் இடது பரிசுத்திலும் நண்பரே நான் இருப்பேன் என ஆவி உங்கள் இருதயங்களிலும் உங்களை தாங்கிக் கொள்ள எனது தூதர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். ஆசரி உத்தவத்தின் அதிசயத்தையும் ஸ்லாகத்தையும் நாம் தழுவிக்கொண்டு புரிந்து கொள்வோமாக. எவ்வளவு பெரியதாக அல்லது சிறியதாகவோ இருந்தாலும் பொருட்டின்றி நமது வீடுகளில் சபை அங்கத்திலும் நாம் நிறைவேற்ற கேட்கப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நேசிப்போமாக. நீதியிலும் அர்ப்பணிப்பிலும் ஆசர்வத்திலும் நாம் தொடர்ந்து வளர்வோமாக. ஆசாரி உத்தவத்தின் சேவையின் ஆனந்தத்தையும் நாம் காண்போமாக. பார்வை கீழ்ப்படுதல் மற்றும் விசுவாசத்தின் கொள்கைகளை பயன்படுத்தி இந்த சிரத்தை செய்வோமாக. அதாவது முதலாவது தேவனின் வெளிப்படத்திலே வார்த்தையில் காணப்படுகிற ஆசாரி உத்தவத்தின் கோட்பாடையும் நாம் அறிந்து உள்வாங்கிக் கொள்வோமாக. ஆசாரிய உத்தவம் செயல்படுகிற உடன்படிக்கைகளை கட்டளைகளையும் புரிந்து கொள்வது முக்கியமாகும். அடுத்தபடியாக தொடர்ந்து மரியாதையுடன் இந்த பெற்றுக்கொண்ட அறிவின்படி நாம் ஞானமாயிருந்து செயல்படுவோமாக. நாம் தேவனின் நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படித்து நமது மனங்களையும் சரீரங்களையும் ஒழுங்குபடுத்தும் போது தீர்க்கதரிசிகளால் போதிக்கப்பட்ட நீதியின் மாதிரியில் நமது செயல்களை சீர்படுத்தும் போது நாம் ஆசாரி உத்தவ சேவையின் அனைத்தையும் அனுபவிப்போம். இறுதியாக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தை ஆழப்படுத்துவோமாக. நமது அவரது நாமத்தை எடுத்துக்கொண்டு சீஸ்துவத்தின் பாதையில் புதிதாக ஒவ்வொரு நாளும் நடக்க ஒப்புக் கொடுப்போமாக. நமது கிரியைகளை நமது விசுவாசத்தை பரிபூரப்படுத்துவதாக. சிஸ்துவத்தின் மூலம் குடும்பத்துக்காக சக மனுஷருக்கும் தேவனுக்கு ஒரே நேரத்தில் ஒரேபடியாக நாம் பரிபூர்ணமாகவோமாக. நமது முழு இருதயத்தோடு பராக்கிரமத்தோடு மனதோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தில் நாம் சேவை செய்யும் போது மகத்துவமான அறிவுக்கு சமாதானத்துக்கும் ஆவிக்குரிய வரங்களுக்கும் வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆசீர்வாதத்தை கனம் பண்ணும் போது தேவன் நம்மை கனம் பண்ணுவார். நாம் கடைசி நாளில் அவரது முன்பு குற்றமின்றி நிற்போம். நமது மகத்துவமான பரக்கிரமானவருமான தேவனின் ஆசீர்வாதத்தின் அதிசயத்தை ஆனந்தத்தையும் உணர இருதயத்தையும் பார்க்க எங்கள் கண்கள் பெற்று இருப்பது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
I'm so grateful for this opportunity to
ஒரு இளம் தகப்பனாக கர்த்தரின் ராஜ்யத்தில் என் பிள்ளைகள் எந்த பங்களிப்பை செய்ய முடியும் என அறிய நான் ஜபித்தேன். பையன்கள் ஆசாரியத்துவ சந்தர்ப்பங்கள் பெற முடியும் என நான் அறிவேன். சிறுமிகள் கர்த்தரின் பிரதிநிதிகளாக அவர்கள் சேவை செய்வார்கள் என அறிவேன். எல்லோரும் அவரது பணியை செய்வார்கள். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டவர்கள் ஆகவே பயன்படுத்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் குறிப்பிட்ட வரங்களை கொடுப்பார் என அறிவேன். இப்போது நீங்கள் செய்த சிறந்தது எது என விவரித்த ஒவ்வொரு தகப்பனுக்கும் இளைஞர்கள் தலைவர்களுக்கும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் பிறக்கும்போது இருந்த ஆவிக்குரிய வரங்களை அடையாளம் காண உதவி செய்து நீங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பீர்கள் என உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்ய முடியும். என் பிள்ளைகளுடன் தேவனுக்கு சேவை செய்ய குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களுக்கு அவர்கள் ஆயத்தம் பட ஒவ்வொருவருக்கும் நான் உதவ வேண்டியதை அறிய வெளிப்படுத்தலாக்காக நான் ஜெபித்தேன். பின்பு எந்த எதிர்காலத்தை கற்பனை செய்யவும் நம்பவும் பணியாற்றவும் அவர்களுக்கு உதவ நான் முயற்சித்தேன். ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு பலகை செய்து அவனது விசேஷித்த வரங்களை விவரிக்கிற வசனத்தை மேற்கொள்ளி காட்டி அந்த வசனத்தை பிரதிபலிக்கிற ஒரு உருவத்தை நான் செதுக்கினேன். ஒவ்வொரு மகனுக்கும் அவனது ஆவிக்குரிய வரங்களை பார்ப்பதற்கும் கர்த்தரின் பணியில் அவன் என்ன பங்களிக்க முடியும் எனவும் பார்க்க உதவ நான் செய்த பலகை நான் விவரிப்பேன். என்னை போலவே நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொரு இளைஞனுக்கும் குறிப்பிட்ட வரத்தையும் விசேஷித்த சந்தர்ப்பங்களையும் அடையாளம் காண நீங்கள் உணர்த்தப்படலாம். என் முதன் மகன் உதவிக்காரனாகிய ஈகிள் சாரணரான போது நான் அவனை பற்றியும் அவனது எதிர்காலத்தை பற்றியும் நினைத்த போது ஒரு பருத்தின் படம் என் மனதில் வந்தது. தெற்கு டீடான் மவுண்டனில் அடிவாரத்திற்கு அருகில் ஐடஹோவில் நான் வசித்தேன். அங்கு நாங்கள் ஒன்றாக மலையேறி பருந்துகள் பறப்பதை கவனித்தோம். என் மனதிலிருந்து ஏசையாவின் வார்த்தைகள் உணர்வுகளை எனக்கு கொடுத்தது. இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது புலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழுபார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையாமல் இருப்பார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருப்பார்கள். உண்மையில் என் மகன் சோர்வடைந்ததால் தெற்கு டீடான் சிகரத்துக்கு அடியில் மலையேறுவதை நாங்கள் நிறுத்தினோம். அவன் சொன்னான், நாம் உச்சிக்கு போக முடியாததற்கு நான் எப்பொழுதும் வருந்துவேன். நீங்கள் போங்கள், நீங்கள் ஏமாற்றமுடைய நான் விரும்பவில்லை. நான் பதிலளித்தேன், நான் ஒருபோதும் ஏமாற்றமடைய மாட்டேன், நீ ஒருபோதும் வருத்தப்பட மாட்டாய். நாம் இங்கு ஒன்றாக ஏறினோம் என்பதை எப்போதும் நினைவு கூறுவேன். எனது ஆர்வமான நம்பிக்கையில் நான் கற்பனை செய்ததை விட ஒரு ஊழியக்காரனாக என் மகன் உயர்வடைந்தான். ஊழிய காலத்தின் சவால்களில் அவன் எதிர்கொண்ட அவனால் முடிந்ததற்கு மேல் சாதித்தான். நீங்கள் உயர்ந்த விரும்பும் பையனுக்கு என் மகனை போல நான் முடியும் என நினைத்ததை விட கடினமான மொழியில் சுவேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் அதிகமாக உயர்த்தினார். அவனது ஆசாரியத்துவ சாத்தியங்களை எந்த வாலிபனும் உணர நீங்கள் முயற்சித்தால் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் சொல்லுவார் என நான் வாக்குத்தத்தம் செய்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவதை விட அதிகமாக அப்பையன் திறமை பெற்றிருப்பான். உயர்வாக குறைவிக்க அவனுக்கு உதவுங்கள். ஒரு வல்லமை மிக்க ஆசாரியத்துவ ஊழியக்காரராக இருக்க நீங்கள் ஊக்குவிக்கிற பையன் அசையாமல் இருக்கலாம். ஒரு சபையின் கனகரியிடம் கூட பேசாத அளவுக்கு சிறுவனாக என் மகனில் ஒருவன் மிகவும் கூச்சமுள்ளவனாக இருந்தான். அவனது ஆசாரியத்துவ எதிர்காலம் குறித்து நான் ஜெபித்த போது கவலைப்பட்டேன். நான் அவனது பலகையில் சங்கீதத்தை போல தரியமாக ஏற பெரிய சங்கீதத்தின் தலைமையின் பட்டத்துக்கு கீழே செதுக்கினேன். அவனது ஊழியத்திலும் அதை தொடர்ந்து வருடங்களில் என் எழுத்தில் உள்ள நம்பிக்கையை அவன் நிறைவேற்றினான். நீங்கள் வழி நடத்துகிற இளைஞனுக்கு அது நடக்கும். நீங்கள் இப்போது பார்க்கிற பயந்த பையனை விட கர்த்தர் தைரியமான ஊழியக்காரனாக மாற்ற முடியும் என்ற விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். தன் ஊழியக்காரர்களை கர்த்தர் தைரியமானவர்களாக இருக்கிறார் என நாம் அறிவோம். பிதாவாகிய தேவனையும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரலோகத்திலிருந்து தோப்பில் பார்த்து சிறு பையன் ஒரு ஆவிக்குரிய வீரனாக மாற்றப்பட்டான். அவர்கள் சிறையில் இடத்தில் கொடிய காவலர்கள் ஜோசப் ஸ்மித் அதட்டியதை பார்லிபி பிராட் பார்த்தார். திடீரென அவர் எழுந்து நின்று இடி போன்ற குரலில் பேசினார், அமைதியாயிரு நரகன் குழியின் துஷ்டனே, இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே நான் உன்னை அதட்டுகிறேன், அமைதியாயிருக்க கட்டளையிடுகிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க இன்னும் ஒரு நிமிடமும் நான் வாழப்போவதில்லை. அந்த பேச்சை நிறுத்து, இல்லையேல் நீ அல்லது நான் இப்போதே மரிப்போம். அந்த அனுபவம் பற்றி மூப்பர் பிராட் எழுதினார். மிசோரியில் மங்கலான ஒரு கிராமத்தில் ஒரு குப்பை தொட்டியில் நான் அங்கிலியிட்டப்பட்டு நின்றபோது ஒரு முறை கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் நான் பார்க்கிறேன். அவரது நாமத்திலும் அவரது ஆசாரியத்துவத்திலும் சாட்சிகளையும் அவர்கள் பேசும்போது சிங்கங்கள் போல தைரியமாக இருக்கும் கர்த்தர் தனது நீதியான ஊழியக்காரர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுப்பார். மற்றொரு மகன் அவனது நடப்பை எப்பொழுதும் நாடிய நண்பர்களிடம் வட்டம் அவனுக்கு இருந்தது. அவன் ஜனங்களுடைய இணைப்பை எளிதாக பலப்படுத்தினான். தேவனின் ராஜ்யத்தில் அவனது பங்களிப்பை நான் முன்னேறியே முயன்றபோது அன்பிலும் ஒற்றுமையிலும் ஒன்றாக ஜனங்களை வைக்க அவனுக்கு வல்லமை இருக்கும் என உணர்ந்தேன். என் மகனின் உயர பலகையில் நான் எழுதினேன், தூதர்கள் உன்னிமித்தம் களிக்கூறுகிறார்கள், இந்த மகனின் ஜனங்களை கூட்டி செல்வாக்கு ஏற்படுத்தும் பொறும் திறமை அவனது பள்ளி காலத்தில் பிறகு நீண்டது. சக ஆசாரியத்துவம் தரித்தவர்களுடன் கடினமான சூழ்நிலைகளிலும் தங்கவும் ஜபிக்கவும் அவனுக்கு பகுதியில் விசுவாசத்தை இளைஞர்களுக்கு கொடுத்த பிணையை நிகழ்ச்சிகளை அவன் நடத்தினான். இந்த வாலிபர்கள் மற்றும் இளம் பெண்களிடம் அவன் விசுவாசத்தை ஏற்படுத்திய போது அமெரிக்காவின் நகர்ப்புற மையங்களில் ஜயன் மை கட்ட அவன் உதவினான். அந்த பலகையில் தூதர்கள் எக்காலம் உதவுவதை செதுக்கினேன். ஆசாரிய தலைவர்கள் உலகம் முழுவதும் தங்கள் தொகுதிகளிலும் பிணையங்களிலும் ஊழியங்களிலும் சயன் கட்டும்போது தூதர்கள் கலிக்கூர்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்தாலும் உதவி செய்கிற வாலிபர்கள் மற்றும் இளம் பெண்களாகிய உங்கள் நிமித்தம் அவர்கள் கலிக்கூறுகிறார்கள். உடன்படிக்கையாலும் அன்பாலும் கட்டுப்பட்டுள்ள ஜனங்களின் தீர்வு சயன் சேர்ந்து கொள்ள உங்கள் இளைஞர்களுக்கு உதவ நான் உங்களை அழைக்கிறேன். என் மகன் மூன்று கண்டங்களில் ஆசாரியத்துவ சேவை செய்துள்ளான். ஆனால் மிக முக்கியமான அவனது வீட்டிலும் அவனது குடும்பங்களிலும் அவன் அவர்களை சுற்றி தன் வாழ்க்கையை அமைத்துள்ளான். அவன் வீட்டிற்கு அருகில் வெளியே செய்கிறான். மதிய உணவுக்கு தன் மனைவியுடன் சிறு பிள்ளைகளுடன் சேர்ந்து கொள்ள அடிக்கடி வீட்டிற்கு வருகிறான். எனக்கு சகோதரி ஐரிங்குக்கு அருகில் அவனது குடும்பம் வசிக்கிறது. நித்திய ஜீவன் என்பது குடும்பங்களிலும் பிதாவுடனும் குமாரனுடனும் பரிசுத்த ஆவியானவருடனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தீர்க்கதரிசி யோசப் ஸ்மித் மூலம் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட தேவ ஆசாரியத்துவத்தின் திருவிழாக்கோலங்கள் மூலம் மட்டுமே நித்திய ஜீவம் சாதிக்கவும் சாத்தமாகும். நீங்கள் வழிநடத்துகிற இளைஞர்கள் முன்பு அதை இலக்காக வைப்பது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க கூடிய சிறந்த வரமாகும். இதை உங்கள் சொந்த குடும்பத்தில் உதாரணத்துடன் முதலில் நீங்கள் செய்வீர்கள். நான் விவரித்த உயர பலகைகள் தேவன் அவர்களில் பார்க்கிற இளைஞர்கள் மகத்துவத்தை பார்க்கவும் கொடுக்கவும் அவர்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிற விசேஷித்த சேவையை மகத்துவமாக இளைஞர்கள் பார்க்க உதவ ஒரே வழியாகும். ஆனால் இந்த எதிர்காலத்தை நீங்கள் பார்க்க ஜபத்துடன் நாடும்போது, பின்பு இளைஞருடன் தொடர்பு கொள்ளும் போதும், தனி நபர்களாக தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்து நேசிக்கிறார் எனவும் அவர்கள் ஒவ்வொருவருடைய பெரிய விசேஷித்த வரங்களையும் பார்க்கிறார் எனவும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒரு தகப்பனாக என் மகள்களுக்கும் தேவனின் ராஜ்யத்தில் பெரிய எதிர்காலத்தை பார்க்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஜபத்துடன் வழிநடத்துதலை கேட்டபோது அவரது ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஊழியர்களாக அவர்களுக்கு தேவன் கொடுத்த நம்பிக்கையை என் மகள்கள் அடையலாம் காண உதவ நான் வழிகாட்டப்பட்டேன். என் மகள்கள் சிறுமிகளாக இருந்தபோது தலைமுறைகள் முழுவதும் திரைக்கு அப்பால் உள்ளவர்களின் அன்பை உணர பிறருக்கு நாம் உதவ முடியும் என கண்டேன். எனவே நாங்கள் ரொட்டி பலகைகள் செய்து அவற்றின் மீது வீட்டில் செய்யப்பட்ட ரொட்டி ஒன்றை வைத்து விதவைகளுக்கு விவகாரத்தான ஆண்களுக்கும் குடும்பங்களுக்கும் எங்கள் காணிக்கைகளாக ஒன்றாக கொடுக்க சென்றோம். இப்போது சகோதரர் ஐரிங், நான் செதுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்களா என நீங்கள் நினைக்கலாம். அந்த பதில் இல்லை என்பதாகும். நான் செதுக்க ஒரு அன்பு மிக்க வரம் பெற்ற வழிகாட்டியான அன்றைய மூப்பர் பாயட் கே பேக்கர் உதவியுடன் கற்றுக்கொண்டேன். ஒரு செதுக்க வராக ஆசாரியராகவும் அவரது பொறுமைக்கும் நான் பெற்ற சிறு திறமையாக சாரும். உதாரணமாக புதிய தொடர்பு தொழில் நுட்பங்கள் செய்திகளையும் அதிக தூரங்களுக்கு நம்பிக்கைகளையும் உடனே சென்று சிறு செலவு அல்லது எதுவும் இல்லாமல் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறது. இதை தினமும் செய்ய என் மனைவி எனக்கு உதவுகிறாள். மார்மன் புத்தகத்தில் இருந்து ஒன்று அல்லது இரண்டு வசனங்களோடு முடிக்கிறேன். குடும்ப குறிப்பிதழ் சிறிய தகடுகள் என்று நாங்கள் அழைக்கிறதை உருவாக்க தேவனாகிய குறைந்த முயற்சி அல்லது அதிலுள்ளதின் ஆவிக்குரிய தன்மையின் ஒரு வேலை நெப்பியும் மார்மனும் மகிழ்ச்சி அடையமாகிருந்தால்லாம் அவர்கள் அடைய பிற வழிகளும் உள்ளன. நாங்கள் ஏற்கனவே அவற்றில் பலவற்றில் ஈடுபட்டுள்ளோம். குடும்ப ஜபம் மற்றும் வேத படிப்பின் உங்கள் பழக்கங்கள் நிடிந்த நினைவுகளையும் நீங்கள் இப்போது உணர முடிவதை விட இருதயத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது அல்லது ஒரு திரைப்படம் பார்ப்பது போன்ற உலக பிரகார நிகழ்ச்சிகள் கூட ஒரு பிள்ளையின் இருதயத்தை வடிவமைக்க முடியும். அந்த நிகழ்ச்சிகளில் ஆனால் அதை செய்யப்போது வருகிற உணர்வுகள் தான் முக்கியம். ஒரு இளைஞரின் வாழ்வில் பெரிய வித்தியாசத்தை செய்கிற தகுதியுடன் நிகழ்ச்சிகளை அடையலாம். கான நான் ஒரு நல்ல சோதனையை கண்டுபிடித்தேன். 12 வயதில் நான் உதவிக்காரனாக போது நியூஜெர்சி பட்டினத்திலிருந்து 50 மைல்கள் தொலைவில் நியூயார்க் சிட்டியில் வசித்தேன். பெரிய குடைப்பந்து ஆட்டம் வீரனாக நான் கனவு கண்டேன். பிராங்க்ஸ் பழைய அடக்கு யாங்கி அரங்கில் நடந்த ஆட்டத்தை பார்க்க கூட்டி செல்ல என் அப்பா சம்மதித்தார். என் அப்பா பக்கத்தில் அமர்ந்திருக்க காலத்தின் மத்தியில் ஒரு முழு ஓட்டத்திற்கு ஜோ டிமாஜியோ மட்டை சுழற்றியதை இப்போது பார்க்க முடியுது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டவர்களில் நானும் ஒருவன் என அவர் சொன்னார். அப்படிப்பட்ட அற்புதம் நடந்த அறையை பார்க்க என் கண்களை திறந்தபோது அறியாத ஒருவர் என் இருதயத்தை அறிய முடிந்தது பற்றி ஆச்சரியப்பட்டேன். எனது சாத்தியங்களின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையையும் என் திருமணத்தையும் ஆசாரியத்துவ சேவைகளையும் விட வடிவமைத்தது. அந்த அனுபவத்திலிருந்து அதை தொடர்ந்திருந்தது நான் சாட்சி அளிக்க முடியும். ஏனெனில் எல்லோருக்கும் எல்லா விவரங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. பல வரங்கள் உண்டு. தேவ ஆவியால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் எனக்கு ஒரு வரத்தை வெளிப்படுத்தியதால் நான் நேசித்து சேவை செய்கிறவர்களின் ஆசீர்வாதத்திற்கு அதை பயன்படுத்த நான் அடையாளம் காண முடிந்தது. நமது வரங்களை தேவன் அறிகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை தெரிந்து கொள்ளவும் அவற்றை எப்படி விருத்தி செய்வது எனவும் நமக்கு தேவன் கொடுக்கப்படுவ சேவை செய்யும் சந்தர்ப்பங்களை அடையாளம் காணவும் ஜபம் செய்வது உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய சவாலாக இருக்கிறது. நீங்கள் கேட்டால் அவர்கள் வழிநடத்தி நேசிக்கிறவர்களின் சேவையில் அவர்களுக்கு முழு திறமைக்கு பிறராய் உயர்ந்து நீங்கள் ஆசீர்வாதிக்கப்படுவீர்கள் என நான் வாக்கு தத்தம் செய்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆமென்.
Beyond our fondest hopes, in the name of Jesus Christ, amen. My dear brethren,
சகோதரர்களே, இம்மாலை உங்களை வருகைக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போலவே அவர்கள் அளித்த உணர்வு பூர்வ இசைக்காக மெல்கேசித்திக் ஆசீர்வத்துவ இசைக்குழு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியின் ஆயத்தத்துக்கு உதவி அனைவருக்கும் பாராட்டுகின்றோம். இப்பொழுது நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சின் பேச்சை கேட்டு ஆசீர்வாதம் பெறுவோம். அவரது குறிப்புகளை தொடர்ந்து இசைக்குழு ஓப் ஆஃப் இஸ்ரேல் பாடி இக்கூட்டத்தை நிறைவு செய்வார். பின்னர் 74 மூப்பர் ஃபெட்ரிக் கிரண் என்று நிறைவு ஜபம் ஏறெடுக்கப்படும்.
My dear brethren, twice each year, this magnificent conference center is filled to capacity with the priesthood of God.
ஆசீர்வாதத்தோடு இந்த மகத்தான மாநாட்டு கூட்டம் நிறைந்து விடுகிறது. சபையின் பொது அதிகாரத்தின் கூட்டத்தை உண்டிருவிக்க செல்கிற ஒரு அற்புதமான ஆவி அங்குண்டு. இந்த ஆவியின் மாநாட்டு மையத்திலிருந்து புறப்பட்டு தேவ மையத்தர்கள் கூடியிருக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலும் பிரவேசித்திருக்கிற இன்றிரவு நிச்சயமாக நாம் அந்த ஆவியை உணர்ந்திரும். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அழகிய மாநாட்டு மையம் கட்டுவதற்கு முன்பு ஆலய சதுக்கத்திற்கு வந்த ஒருவர் சால்ட்லேக் சிட்டியில் உள்ள ஆசரிப்பு கூட்டாரத்தில் பொது மாநாட்டு கூட்டம் ஒன்றில் பங்கேற்றார். சகோதரர்கள் செய்திகளை அவர் கேட்டார். ஜெபங்களுக்கு தான் கவனத்தை அவர் செலுத்தினார். ஆசார்பி கூட்டார பாடற்குழுவின் இனிமையான பாடல்களை அவர் கேட்டார். மகத்துவமான ஆசிரிய கூட்டார ஆர்கனின் மதிப்பில் அவர் வியப்படைந்தார். கூட்டம் முடிந்த பின் அவர் சொன்னார், இன்று அந்த சொற்பொழிவுகளை சொன்னவை மெய்யானது என்று நான் அறிந்திருந்தால் என்னிடம் இருப்பது எல்லாவற்றையும் நான் கொடுத்து விடுவேன். சுருக்கத்தில் அவர் சொன்னார், சூஷியத்தை பற்றி ஒரு சாட்சி எனக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சத்தியத்தின் ஒரு சாட்சியை விட எதுவும் நிச்சயமாக இந்த உலகத்தில் அதிக ஆறுதலை சந்தோஷத்தையும் கொடுப்பதில்லை. அளவில் வேறுபடியாக இருந்தாலும் கூட இன்றிரவு இங்கே ஒவ்வொரு மனுஷனும் அல்லது வாலிபனும் ஒரு சாட்சியே என நான் நம்புகிறேன். நீங்கள் விரும்புகிற சாட்சியின் ஆழமும் ஈனமும் உங்களுக்குள் இல்லை என நீங்கள் நினைத்தால் ஒருவேளை அநேகரும் அதுவே உணர்வு இருக்கலாம். அறிவிருக்கிறது அது பலமாகவும் ஆழமாக இருந்தால் அந்த வகையில் காத்துக்கொள்ள முயற்சி செய்ய சத்தியத்தின் ஒரு ஞானம் நம் இருப்பதில் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பகிர்ந்து கொள்ளும் மாறுவதற்கு அவர்களுக்கும் உதவும் முயற்சி செய்ய நாம் விரும்பினால் அத்தகைய ஒரு சாட்சியை பெற முடிகிற பெறப்போகிறவர்கள் இங்கே இப்போது கொஞ்சம் அல்லது சாட்சியை இல்லாத என்னிடம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சகோதரரே, இன்றிரவு இனவே என்னுடைய செய்தி சில சந்தர்ப்பங்களில் மாற்றாதிருக்க நாம் ஊக்குவிக்கலாம் அங்கத்தினர்களும். ஆனால் தற்போது சூஷ்யத்திற்கு முற்றிலுமாக தங்களை அர்ப்பணிக்காதவர்களை நான் முதலில் குறிப்பிடுகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பின்லாந்தின் எலிசிங்கில் ஒரு பிரதேச மாநாடு நடந்தது. தாய்மார்களின் குமார்த்திகளும் கூட்டத்தில் ஒரு அற்றலமிக்க நினைவு கூற முடிகிற ஊக்கம் அளிக்கிற செய்தி கொடுக்கப்பட்டதை நான் கேட்டேன். அதை கேட்டதிலிருந்து 40 ஆண்டுகள் கடந்து கூட அதை செய்திகள் நான் மறக்கவில்லை. உரையாற்றியவர் கலந்துரையாடிய அநேக சத்தியங்களுக்கு மத்தியில் ஒரு பெண் அழகா இருக்கிறாள் என அவள் கூறப்பட வேண்டும் என்பது அவசியம் என அவள் சொன்னார். அவள் மதிப்பு மிக்க அவள் கூறப்பட வேண்டும். அவள் தகுதி உள்ளவள் என அவள் கூற வேண்டியது அவசியம். சகோதரரே, இந்த வகையில் ஆண்களும் அநேகமாக பெண்களைப் போலத்தான் நாம் திறமை உள்ளவர்களும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு அளவில் இருக்கிறோம் என நாம் கூறப்பட வேண்டியது அவசியம். சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்படுவது அவசியம். செயல்பட தவறிவிட அல்லது நின்று போய் அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கிற அந்த அங்கத்தினர்களை எந்த வழியிலாவது அணுக ஜெபத்துடன் நாம் நாட வேண்டும். சில கடமைகளை செய்ய அவர்களை கேட்க முழு ஊக்கத்தோடு திரும்ப அவர்களுக்கு தேவையான ஊக்கம் கொடுக்க வேண்டும். இந்த வகையில் உதவ முடிகிற அந்த தலைவர்களை அதை செய்ய சில சமயங்களில் தயங்குகிறார்கள். ஜனங்கள் மாறுவார்கள் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டியது அவசியம். கெட்ட பழக்கங்களை அவர்கள் விட்டுவிடலாம். மிருதலுக்காக அவர்கள் மனம் திரும்பலாம். தகுதி உள்ளவர்களாக ஆசீர்வத்தை அவர்கள் தரிக்கலாம். முதலாவது 12 அப்போஸ்தலர் குழுமத்தில் ஒரு அங்கத்தினாரின் போது கனடாவின் ஆல்பர்ட்ராவில் ஒரு பிணிய மாநாட்டிற்கு தலைவர் டேவிட் ஓ மேக்கவின் ஒரு ஆலோசனை தலைவர் என் எல்டன் டேனரும் போக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. கூட்டத்தின் போது மூப்பர்களை நியமிக்கப்பட்ட தகுதியுள்ள 4 சகோதரிகளின் பெயர்களை பிணிய தலைவர் வாசித்தார். அந்த பகுதியில் ஒரு சமயம் தலைவர் டேனர் வசித்திருந்ததால் இந்த மனிதர்களை அவருக்கு தெரியும். அவர்கள் முன்பு தலைவர் டானர் அவர்களை அறிந்திருந்தார், நினைவில் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் தாங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார்கள் என்று மூப்பருக்கு முழுவதும் தகுதியுள்ளவராய் இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியாது. முதல் மனிதன் பேரே பின்யான் தலைவர் வாசித்து அவர் எழுந்து நின்று சொன்னார். தலைவர் டானர் மெல்லிய குரலில் என்னிடம் சொன்னார், அவரை பார், அவர் இப்படி ஆவார் என நானும் அப்போதும் நினைக்கவில்லை. பிணிய தலைவர் இரண்டாவது மனிதனை பேரே வாசித்து அவர் எழுந்து நின்றார். தலைவர் டானர் மீண்டும் என்னை சுரண்டி அவருடைய வேப்பை தெரிவித்தார். அப்படி செய்தார். சட்டத்திற்கு 1940 1950 உட்பட்ட காலத்தில் அமெரிக்கா சிறைச்சாலையில் வார்டன் கிளின்டன் டார்ஃபி அவருடைய சிறைச்சாலையில் உள்ள மனிதர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதில் பிரசித்தம் பெற்றிருந்தார். ஒரு விமர்சர் சொன்னார், சிறுத்தைகளை அதன் புள்ளிகளை மாற்றியெடுப்பது உங்களுக்கு தெரியாதா? நான் சிறுத்தைகளை பணியாற்றுவதில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் மனிதர்களை பணியாற்றுகின்றேன். மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் மாறுவார்கள் என வார்டன் டாஃபி பதிலளித்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கனடாவின் ஊழியத்தில் தலைவராக ஊழியம் செய்ய எனக்கு சந்தர்ப்பம் இருந்தது. ஆசீர்வாதம் தரித்திருப்பவர்களுக்கு மிக்க குறைவேறந்த ஒரு கிளை அங்கியத்திலிருந்து கிளைகளை தலைமை தாங்க எங்களிடம் எப்போதும் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அங்கே தலைமை தாங்க கிளை அங்கத்தினர் ஒருவர் தமக்கு அவசியம் என நான் ஒரு பலமான உணர்த்தலை பெற்றேன். கிளை ஆரோனிய ஆசீர்வாதத்தில் ஒரு உதவிக்காரராக இருந்த ஒரு வயது வந்தவர் எங்களிடம் இருந்தார். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு முன்னேறப்பட்ட பொதுவான அளவிற்கு அவர் கலந்து கொள்ளவோ பங்கேற்கவோ இல்லை. அவரை கிளை தலைவராக அழைக்க நான் உணர்த்தப்பட்டேன். அவருடன் ஒரு நேர்கணால் கண்ட அந்த நாளை நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். கிளையின் தலைவராக அவரை அழைக்க கர்த்தர் என்னை உணர்த்தினார் என நான் அவரிடம் சொன்னேன். அவரை பக்கமிருந்து பலத்து எதிர்பார்க்கும் அந்த மனிதனுக்கு ஒரு புதிய நாளில் ஆரம்பமாக அது இருந்தது. அவருடைய வாழ்க்கை சீக்கிரமே ஒழுங்குபடுத்தப்பட்டு கற்பனைகளை படி வாழ அவருக்கு எதிர்பார்க்கப்பட்டதை போல் அவர் வாழ்வர் என்று எனக்கு உறுதியளித்தார். ஒரு சில சமயங்கள் ஒரு மூப்பராக அவர் நியாயம் செய்யப்பட்டார். இறுதியாக அவரும் அவரது மனைவியும் குடும்பமும் ஆலயத்திற்கு சென்று முத்திரைக்கப்பட்டார்கள். அவர்களது பிள்ளைகளும் ஊழியர்களை செய்து கர்த்தரின் ஆலயத்தில் திருமணம் செய்தார்கள். சில சமயங்கள் அவர்கள் தேவை உள்ளவர்களா என்று மதிப்புள்ளவர்களா நாம் நமது சகோதரர்கள் அறிவைப்பதை அவர்கள் அர்ப்பணிப்பார்கள் என ஒரு படி எடுத்து வைத்து முழு ஊழியம் உள்ளவர்களாக அவர்களுக்கு உதவும். வயது வேறுபடி ஆசீர்வாதத்தை தரித்திருப்பவர்களுக்கு இது நிஜமானது. அவர்களுக்கு வாழ வேண்டியபடி வாழ அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பது நமது கடமை. அவர்களுடைய குறைபாடுகளிலிருந்து வெளியே வர நாம் அவர்களுக்கு உதவலாம். அவர்கள் இப்போது இருக்கிற மாதிரி மக்களை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் சாட்சிகளை அவர் பெறும்போது அவர்கள் எப்படியா இருப்பார் என்பதை பார்க்கும் திறமையை நாம் வளர்த்து கொள்ளலாம். கோலராடுவின் டெல்வில் ஒரு கூட்டத்தில் நான் ஒரு சமயம் கலந்து கொண்டு 10,000 அடிகள் மேல் ஒரு உயரத்தில் டெல்விலோ அமைந்திருந்தது. அது உயரமான இடமாக இருந்ததால் அது குறிப்பிட்ட கூட்டம் எனக்கு நிறைவிக்கிறது. ஆனால் அந்த மாலையில் நடந்த ஒன்றிலும் அது எனக்கு நினைவிருக்கிறது. ஆசீர்வாதத்தை தரித்திருத்த ஒரு சிறிய எண்ணிக்கையிலோர் அங்கிருந்தனர். கனடாவில் ஊழியத்தைப் போலவே எப்போதுமாய் இருப்பதை போல் அந்த கிளை ஒரு ஊழியக்காரர்களால் தலைமை தாங்கப்பட்டது. அந்த இரவு ஒரு அழகான கூட்டம் இருந்தது. ஆனால் இறுதி பாடலை நாங்கள் பாடிக்கொண்டிருந்த போது ஒரு உள்ளூர் கிளை தலைவர் தலைமை தாங்குவராய் இருக்க வேண்டும் என உணர்த்தல் எனக்கு வந்தது. ஊழிய தலைவர் பக்கம் திரும்பி நான் கேட்டேன், தலைமை தாங்க இங்கே யாராவது ஒரு உள்ளூர் மனிதர் இல்லையா? எனக்கு தெரிந்து யாரும் இல்லை, அவர் பதிலளித்தார். அந்த பாடல் பாடிக்கொண்டிருப்ப போது முதல் 3 வரிகளை அமர்ந்திருந்த ஆண்களை நான் கவனமுடன் பார்த்தேன். சகோதரர்கள் ஒருவர் பக்கம் என் கவனம் திரும்பியதாக தோன்றியது. கிளை தலைவராக அவர் பணியாற்ற முடியாதா? ஊழிய தலைவரிடம் நான் கேட்டேன். எனக்கு தெரியாது, ஒருவேளை அவரால் முடியும் என அவர் பதிலளித்தார். நான் சொன்னேன், தலைவரே, அவரை நான் பக்கத்து அறைக்கு அழைத்து சென்று அவரை நேர்கண்ணால் காண்கிறேன். இறுதி பாடலுக்கு பின்னர் நாங்கள் திரும்பி வரை நீங்கள் பேசுங்கள். நாங்கள் இருவரும் அறைக்கு திரும்பி வந்த போது ஊழிய தலைவர் அவருடைய சாட்சியை முடித்தார். புதிய கிளை தலைவராக சகோதரின் பெயரை நான் சமர்ப்பித்தேன். அந்த நாளிலிருந்து லெட்வில்லோ கொலராடோவில் அங்குள்ள கிளையை ஒரு உள்ளூர் அங்கத்தினர் நடத்தி கொண்டிருக்கிறார். சகோதரரே, அதே கொள்கை இன்னமும் அங்கத்தினர்களில் இல்லாதவர்களுக்கு பொருத்தம். அவர்களை இருப்பதைப் போல் மனுஷர்களை பார்க்காதிருப்பவும் அவர்கள் சபையின் அங்கத்தினராக இருக்கும் போது சூசியத்தின் ஒரு சாட்சி. அவர்கள் இருக்கும் போது அதன் போதனைகளை அவர்களின் வாழ்க்கை இணைக்குமாகும் போது அவர்கள் மாற முடியுகிறது. பார்க்கும் திறமையும் நாம் வளர்க்க வேண்டும். முன்பு 1961 ஊழிய தலைவர்களுக்காக ஒரு உலக மாநாடு நடைபெற்றது. அந்த கூட்டங்களுக்காக சபையின் எல்லா ஊழிய தலைவர்களும் சால்ட் லேக் சிட்டிக்கு கொண்டு வரப்பட்டார்கள். டொரோனாவில் உள்ள என்னுடைய ஊழியத்திலிருந்து நானும் சால்ட் லேக் சிட்டிக்கு வந்தேன். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் அப்போது பன்னீர்வர் குழுமத்தின் ஒரு உதவியாளராக இருந்த என்எல் டேனர் கிரேட் பிரிட்டனில் மேற்கு ஐரோப்பாவில் உள்ள ஊழியங்களில் தலைமை தாங்கி ஆரம்ப கால அனுபவத்திலிருந்து அப்போஸ்தலான திரும்பியிருந்தார். மிக சாதாரண புரிந்த ஊழியக்காரராக இருந்த அவர் நடித்த எல்லா நேர்கண்களாலும் அவர் சாந்தி சத்தி இருமவனான ஒரு ஊழியக்காரரை பற்றி அவர் சொன்னார். அந்த ஊழியக்காரரை அவர் நேர்கண்ணால் கண்டபோது அவரிடம் கூறினார், நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்த மக்கள் எல்லோரும் அறிமுகப்படுத்தப்பட்ட சபைகள் வந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். இளம் வாலிபன் பதிலளித்தான், இல்லை, அவர்கள் எல்லோரையும் நாங்கள் தேடிப்பிடித்தோம். அவருடைய அணுகுமுறையில் என்ன வித்தியாசமாக இருக்கிறது? மற்றவர்களும் முடியாத அத்தகைய சாதனை ஏன் அவரால் முடிகிறது என சகோதரர் டேனர் அவரிடம் கேட்டார். அவர் சந்திக்க எல்லாரையும் ஞானஸ்தானம் கொடுக்க அவர் முயற்சியதாக அவர் வாலிபர் சொன்னார். அவர் கதவை தட்டி ஒரு மனிதன் புகைப்பிடித்து கொண்டு பள்ளிய துணிகளை உடுத்தி கொண்டிருந்த எதிலும் அவர் இல்லாதவராக, குறிப்பாக மதத்தில் ஆர்வம் இல்லாதவராக தோன்றினால் வேறு ஒரு வித்தியாசமான சூழலில் அந்த மனிதனை எப்படி தோன்றம் அளிப்பிருப்பான் தன்னுடைய மனதில் ஊழியக்காரர் கற்பனை செய்து பார்ப்பார் என்பது அவர் சொன்னார். அவருடைய மனதில் 4 முக சவரம் செய்து வெள்ளை சட்டை வெள்ளை கலை சட்டைகளும். இந்த வழியில் நமது நண்பர்களையும் நமக்கு பரிச்சயமானவர்களையும் நமது அன்றாட வீட்டர்களையும் பார்க்க நமக்கு பொறுப்பிருக்கிறது. மீண்டும் தனிப்பட்டவர்களை அவர்களில் இருப்பதைப் போல மாறாக அவர்கள் மாறப்போகிறபடி அவர்களை பார்க்க நமக்கு பொறுப்பிருக்கிறது. இந்த வழியில் அவர்களை சிந்திக்க உங்களை நான் வேண்டிக்கொள்கிறேன். சகோதரரே, நாம் தரித்திருக்கும் இந்த ஆசரிய உத்தவத்தின் முக்கிய உத்தவத்தை பற்றி சிலவற்றை கர்த்தர் நமக்கு கூறியிருக்கிறார். ஒரு ஆணையோடும் ஒரு உடன்படிக்கையோடும் நாம் அதை பெற்றிருக்கிறோம் என அவர் நமக்கு கூறினார். நாம் பெற்றுக்கொண்ட சகலத்திலும் நாம் நேர்மை உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும், இந்த உடன்படிக்கைகளை முடிவு பரியந்தம் கை கொள்ள நமக்கு பொறுப்பிருக்கிறது என்றும் அவர் நமக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார். பின்னர் பிதாவிடம் உள்ள சகலமும் நமக்கு கொடுக்கப்படும். நமது இதயத்திலிருந்து நாம் வைத்திருக்க வேண்டிய வார்த்தை தைரியம், சோதனைக்கு நமது முதுகுகளை காட்ட தைரியம், செய்தியை கேட்க ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்க வேண்டும் என நினைவு கூர்ந்து நாம் சந்திக்கிற யாவருக்கும் சாட்சியில் நமது குரல்களை உயர்த்த தைரியம். இதை செய்ய அநேகருக்கு இது ஒரு எளிதான காரியமில்லை. ஆனால் திமோத்தேயுக்கு சொன்ன பவுலின் வார்த்தைகளை நாம் நம்பலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை பற்றி சாட்சி குறித்து நீ வெட்கப்படாதே. May 1974 சகோதரர் ஜான் எச் குரோபர்குடன் நான் டோங்காவின் தீவுகளில் இருந்தேன். டோங்கான் ராஜாவுடன் எங்களுக்கு ஒரு சந்திப்பு இருந்தது. ஒரு சமீபத்திய கூட்டத்தில் நாங்கள் அவரை சந்தித்தோம். பொதுவான நட்புறவை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஆயினும் தாங்கள் போவதற்கு முன் அசாதாரணமாயிருந்த ஒன்றை நான் குரோபர்க் சொன்னார். அவர் சொன்னார், மேன்மை தாங்கிய ராஜா, உண்மையிலே நீங்கள் ஒரு மர்மனாக வேண்டும். அப்படியே உங்கள் குடிகளும் மாற வேண்டும். ஏனெனில் பின்னர் உங்கள் பிரச்சனைகளும் அவர்களுடைய பிரச்சனைகளும் பெரிய அளவில் தீர்க்கப்படும். ராஜா பெரிதாக புன்னகைத்தோடு விட்டு சொன்னார், ஜான், ஒருவேளை நீங்கள் சொன்னது சரியா இருக்கலாம். அக்ரிப்பாவுக்கு முன்னிருந்த அப்போஸ்தலர் பவுலை பற்றி நான் நினைத்தேன். பவுலின் சாட்சிக்கு அக்ரிப்பாவின் பதிலை பற்றி நான் சிந்தித்தேன். நான் கிறிஸ்துவானதற்கு கொஞ்சம் சங்கை நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். ராஜாவிடம் தனது சாட்சியை பகர சகோதரர் குரோபருக்கு தைரியம் இருந்தது. அவருடைய ஊழியக்காரர்களாக கர்த்தருக்கு முழு நேரமாக ஊழியம் செய்து கொண்டிருக்க நமது எண்ணிக்கை இன்றிரவு அநேக ஆயிரக்கணக்கான இருக்கிறார். ஒரு அழைப்பு ஏற்று அவர்கள் தங்களை வீட்டை குடும்பத்தை நண்பர்களையும் பள்ளிக்கூட்டத்தை விட்டு ஊழியம் செய்ய முன்னேற சென்றிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் ஏன் அவர்கள் இவ்வளவு தயாராக ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏன் இவ்வளவு விரும்பி கொடுக்கிறார்கள்? ஏன் கேள்வி கேட்டார்கள். ஒரு ஆரம்ப கால அந்த ஒப்பற்ற ஊழியக்காரான பவுலின் வார்த்தைகளை நமது ஊழியக்காரர்கள் பதிலளிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்து கடமை அளிக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாயிருந்த எனக்கு ஐயோ. இவ்வளவு பொருத்தமான எந்த பிரகடனமும் இவ்வளவு கட்டுப்பாடான எந்த பொறுப்பும். 11 சீசருக்கு கலியாவில் அவர் தோன்றிய போது உயிர்த்தெழுதல் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட உத்தரவை விட அதிக நேரடியான எந்த அறிவியும் பரிசுத்த வேதங்களில் அடங்கியிருக்கவில்லை. அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்களும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட யாவையும் அவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பிரியாதானும் சகல நாடுகளும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
As it was in the middle of time, missionary work as an identifying feature of the Church of Jesus Christ of Latter-day Saints.
இந்த தெய்வீக கட்டளை அதன் மகிமையான வாக்களிப்போடு இணைந்து காலத்தின் உச்சிலிருந்து போல இன்று நமது காவல் வார்த்தைகளை ஆயிருக்கிறது. ஊழிய பணி பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் ஒரு அடையாளம் காண முடிகிற முக்கியமாயிருக்கிறது. எப்போதுமே அது அப்படியே இருக்கிறது. எப்போதும் அப்படியே இருக்கும். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அறிவித்தார், சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் மேலாக மகத்தானதும் மிக முக்கியமானதான கடமை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. தற்போது தேவனின் இந்த கம்பீர சேனையில் பணியாற்ற கொண்டிருக்கும் முழு நேர ஊழியர்காரர்களை அனைவருக்கும் 2 குறுகிய ஆண்டுகளாக தங்களுடைய முழு நேர பிரயாசனைகள் முடித்துவிட்டு தங்களை வீடுகளுக்கும் அன்பானவர்களிடம் திரும்பி வருவார்கள். அவர்களுடைய இடத்தை நிரப்பப் போகிற சபையின் ஆரோனியா ஆசிரிய உத்தவத்தின் பதவிகளை இன்றிரவு காணப்படுகிறார்கள். இன்றிரவு இளம் வாலிபர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள். பணியாற்ற வஞ்சியா இருக்கிறார்களா? பணியாற்ற ஆயத்தமா இருக்கிறார்கள். சகோதர கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பகிர்ந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் அதிகாரம் வருகிறது. நமது வாழ்க்கை தேவனின் தரத்தோடு செயல்படும் போது நமது செல்வாக்கின் குலத்திற்கு ஒருபோதும் அவை துக்கத்தோடு பேசாது. அறுப்பு காலம் சென்றது, கொடைக்காலம் முடிந்தது, நாம் இரட்சிக்கப்படவில்லையா? ஆத்துமாக்கின் பரிபூர்ணமான மெய்ப்பிறக்கும் மனித குலத்துக்கு மீட்ட ஊழியக்காரணமானவர் அவரது தெய்வீக உறுதிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஜனத்தின் மனம் திரும்புதலுக்காக உங்களில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு ஆத்மாவை மட்டுமே என்னிடம் கொண்டு வந்தால் எனது பிதாவின் ராஜ்யத்தில் அவரோடு உங்களில் சந்தோஷம் எவ்வளவு பெரிதாக இருக்கும். இப்பொழுது எனது பிதாவின் ராஜ்யத்துக்கு என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வந்த ஒரு ஆத்மாவுக்கு உங்களில் சந்தோஷம் பெரிதாக இருந்தால் அநேக ஆத்மாக்களை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வருவீர்களானால் உங்களில் சந்தோஷம் எவ்வளவு பெரிதாகும். அவரை பற்றி இந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு எனது சாட்சியை நான் அறிவிக்கிறேன். தேவகுமாரனன் அவர் நமது மீட்புறம், நமது இரட்சிக்குமானவர். ஐக்கியத்தின் கரங்களை நீட்ட தைரியத்தையும் மீண்டும் மீண்டும் முயற்சிக்க பிடிவாதத்தையும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள நமது அதிகாரத்தையும் நாம் நிறைவேற்றும் போது நமது பிதாவிடமிருந்து வழிகாட்டுதலை நாட தேவையான தாழ்மையும் நம்ம இருக்க நான் ஜெபிக்கிறேன். சகோதரரே, பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது.
In the name of Jesus Christ.
Jesus Christ's name. Amen.
Father in heaven.
எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் மிக்க நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் இந்த பாடலுக்காக. இங்கே கொடுக்கப்பட்ட எல்லா பேச்சுக்கும் உங்களுக்கு நன்றியுடைய இருக்கிறோம். எங்களுக்கு விசுவாசத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் துன்பப்படுபவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கும் உங்கள் மகன் இயேசு கிறிஸ்துவிற்காகவும் நன்றியுடர்களாக இருக்கிறோம். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம். ஆமென்.